الحمد لله رب العالمين، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه العظام، وبعد. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما، صدق الله العزيز الحكيم. وقال النبي صلى الله عليه وسلم: ما نحل والد ولدا أفضل من أدب حسن. وقال أيضا: كل الذنوب يغفر الله منها ما شاء إلا عقوق الوالدين فإنه يعجل لصاحبه قبل الممات في الحياة، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லா சுப்ஹானஹு வ தஆலா எம் மீது கொண்ட பேரன்பின் காரணமாய், பேருபகாரத்தின் காரணமாய் அடிக்கடி தீனுடைய விஷயங்களை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் உரிய வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றார். அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்லா சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒரு மனிதனை நேசம் வைத்து விட்டால், அன்பு வைத்து விட்டால், வஸ்துக்களை கொடுப்பதில்லை, சொத்துக்களை கொடுப்பதில்லை, பட்டம் பதவிகளை கொடுப்பதில்லை. மாற்றமாக இந்த மனிதன் மீது அல்லாஹ் நலனை ஐரை நாடுகின்றானோ, அவருக்கு இந்த உலகத்தை கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம்தான் தீனுடைய பாக்கியம். நல்ல விடயங்களை கேட்டு அமல் செய்யக்கூடிய, நல்லதை சிந்திக்கக்கூடிய, நல்லவற்றை வாழ்க்கையில் எடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அளிக்கின்றானே, இதைவிட சிறந்தொரு பாக்கியம் அதிர்ஷ்டம் உலகத்தில் எதுவும் கிடையாது. அந்த வகையில் அல்லாஹ் ஜல்லா சுப்ஹானஹு வ தஆலா மேலான தீனுடைய விடயங்களை கேட்டு அதன்படி அமல் செய்வதற்கு எம் அனைவருக்கும் தோல்வி செய்வானார். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லா சுப்ஹானஹு வ தஆலா சுத்த சத்திய உஸ்தாத்தை தந்தி தீனில் இஸ்லாத்தை எமக்கு வழங்கி அதில் சிலவன் அதை ஹுகூக்குல்லா ஹுகூக்குல் இபாத் என்று இருவிதமாக பிரித்திருக்கின்றான். ஹுகூக்குல்லா என்றால் என்ன? ஒருவர் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாஹுவை தொழுவது, அவனுக்காக நோன்பு நோட்பது, ஜகாத்து கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வது, இன்னொரு என்ன கடமைகளை ஒரு அடியான் அல்லாஹுக்கு செய்கின்ற கடமைகள் என்னதாம் ஹுகூக்குல் இபாத் என்று குறிப்பிடுகின்ற பொழுது, ஒரு அடியான் அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு ஆசிரியர் மாணவன் ஆசிரியனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், முதலாளி தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இப்படி ஒரு சகோதரன் மற்ற சகோதரனுக்கு செய்யும் கடமைகளை ஹுகூக்குல் இபாத் என்று குறிப்பிடலாம். ஒருவர் அல்லாஹுக்கு செய்கின்ற கடமைகளை சரியாக செய்து அடியான் அடியானுக்கு செலுத்துகின்ற கடமைகளை குறை செய்வானேயானால், அவர் குடல்வாய் ஜனங்களே சேர்ந்திருக்கிறான் இல்லை, அண்டை வீட்டானை அனுசரிக்கிறான் இல்லை, பெற்றோருக்கு பணிவிடை புரிகின்றான் இல்லை, கணவனுக்குரிய ஹக்குகளை பேணுகிறான் இல்லை என்றால், அவரை ஒரு உண்மையான இறை விசுவாசியாக ஒரு பூரண முஃமினாக கருத முடியாது. இதற்கு மாற்றமாக ஒரு அடியான் அடியானுக்கு செலுத்துகின்ற கடமைகளை சரியாக செய்து அல்லாஹ்வுடைய கடமைகள் குறைவு செய்தாலும் கூட, அவர் தொழுகின்றார் இல்லை, நோன்பு நோக்கிறார் இல்லை, வசதி இருக்கும் ஜகாத் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுகிறார் இல்லை என்றால், அவரையும் ஒரு பக்தனாக ஒரு இறை விசுவாசியாக கூற முடியாது. இரு கடமைகளும் சரிவர நிறைவேற்றப்படுகின்ற பொழுதுதான் அவர் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வின் அன்புக்குரியவனாக, அவனின் அருளுக்குரியவனாக மாற முடியும். நாளைய கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் ஜல்லா சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன சன்மானங்களை வைத்திருக்கின்றானோ அவைகளை பெறுவதற்கு தகுதியால் நாக மாற முடியும். எனவே ஒரு அடியான் அடியானுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே, அந்த வகையில் இந்த உலகத்தில் நாம் நேசம் கொண்டு வாழ்வதற்கு, அன்பு கொண்டு வாழ்வதற்கு, பிரியம் தைப்பதற்கு மிக தகுதி வாய்ந்த ஒருவர் இருக்குமென்றால் அவர்தான் நம்மை பெற்றெடுத்த தாயாக இருக்கின்றார். ஒரு நாள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நாயகத்தோழர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஐயுன்னாஸ் அஹக்கு பிஹுஸ்னி ஸஹாபதி, நான் இந்த உலகத்தில் நேசம் கொண்டு வாழ்வதற்கு, அன்பு கொண்டு வாழ்வதற்கு, பிரியம் கொள்வதற்கு மிக தகுதி வாய்ந்தவர் யார் என்று கேட்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்தான் உன்னை பெற்றெடுத்த தாயாக இருக்கின்றாள். ஏனென்றால் அந்த தாய் 9 மாத காலம் கருவறையில் உன்னை சுமந்ததில் இருந்து எத்தனையோ கடுக்கு தன்னை இது செய்திருக்கிறாள், எத்தனையோ சிரமம் பட்டிருக்கின்றாள். 40 நாட்கள் இந்திரியமாக, 40 நாட்கள் இரத்த கட்டியாக, 40 நாட்கள் சதை கட்டியாக ஆனதற்கு பிறகு ஒரு படை கோலம் கொடுத்ததற்கு பின்னாலும் அவளால் நினைத்தவாறு சாப்பிட முடியாது, நினைத்தவாறு நடக்க முடியாது, நினைத்தவாறு ஓட முடியாது, நினைத்தவாறு பிரயாணம் செய்ய முடியாது, நினைத்தவாறு தூங்க முடியாது. அந்த 9 மாத காலமாக ஒரு கோழி தனது குஞ்சை பாதுகாப்பது போல உன்னை அழகாக பேணி பாதுகாத்திருக்கிறார், உனக்காக எத்தனையோ கஷ்டங்களை சிரமங்களை ஈடு செய்திருக்கிறார். அதனால் இந்த உலகத்தில் நீ நேசம் கொண்டு வாழ்வதற்கு, அன்பு கொள்வதற்கு மிக தகுதி வாய்ந்தவள் உனது தாய் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே, நான் இந்த உலகத்தில் கூட்டாளி பிடிப்பதற்கு, நண்பனாக பழகுவதற்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயை முதலாவது வைத்தது, தாய்க்கு முதலிடம் கொடுத்தது தாயுடைய உள்ளம். வஞ்சகம் இல்லாத உள்ளம், பொறாமை இல்லாத உள்ளம், கசடுகள் இல்லாத உள்ளம், பாலைவிட வெண்மையான உள்ளம், தூய்மையான உள்ளம் உள்ளவராக இருக்கின்றார். அதனால்தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நேசம் கொண்டு வாழ்வதற்கு மிக தகுதி வாய்ந்தவள் கட்டெடுத்த தாய் என்று சொன்னார்கள். இதைத்தான் குர்ஆனும் குறிப்பிடுகின்றது, வகதா ரப்புக்கு அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி புரிகின்ற வல்லவன் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனே வழிபடுங்கள், அவனை ஏற்றி நடவுங்கள், அவன் ஏரிகளை ஏற்று விளக்கல்களை தவிர்த்து முழுமையாக அவனுக்கு கட்டுப்படுங்கள் என்று ஒரு அடியான் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமையை அடுத்ததாக அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது, வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு உபகாரம் புரிவது, பெற்றோரை பராமரிக்கிறது, பெற்றோருக்கு பணிவிடை புரிவது, அதாவது அல்லாஹ்வுடைய அமலோடு அவன் இணைத்துச் சொல்லியிருக்கிறான். அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கடமையோடு அடியான் அடியானுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் ஒன்றை அல்லாஹ் இணைத்துச் சொல்வதாக இருந்தால் பெற்றோருக்கு பணிவிடை புரிவதைத்தான் அல்லாஹ் கூறியிருக்கின்றான், அதைத்தான் தன்னுடைய அமலோடு அல்லாஹ் சேர்த்து சொல்லியிருக்கிறான். ஏன், மற்றொரு ஹதீஸிலே வருகின்றது, மற்றொரு நாயக தோழர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் தனது சொந்த ஊரை விட்டு மற்றொரு ஊருக்கு ஹிஜ்ரத் சென்று ஜிஹாது செய்ய போகின்றேன், போர் களத்திலே போய் போர் புரிந்து வீர மரணத்தை அடைய விரும்புகின்றேன், அனுமதி தாருங்கள் என்று கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அஹையும் வாலிதா, உனது இரு பெற்றோர்களும் அல்லது இருவர்களில் ஒருவர் ஹயாத்தோடு இருக்கின்றார்களா, உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று கேட்க, அதற்கந்த நாயகத் தோழர், நான் ஆம் யா ரசூலல்லா, எனது தாய் அவர் வயோதிபத்தை அடைந்த ஒரு பெண்ணாக ஒரு நோயாளியாக இருக்கின்றார் என்று கூறின வேளையில், அப்படியானால் நீர் ஜிகாத் செய்வதை விட, போர் புரிவதை விட, ஊரை விட்டு மற்றும் ஒரு ஊருக்கு ஹிஜ்ரத் செய்வதை விட உனக்கு சிறந்த அமல்தான் பெற்றோருக்கு பணிவிடை புரிவது, உனது தாய் தந்தையுடைய சிதிமத்திலே ஈடுபடுவது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே, தனது சொந்த ஊரை விட்டு மற்றும் ஒரு ஊருக்கு ஹிஜ்ரத் சென்று போர் களத்திலே போய் போர் புரிகின்ற ஒரு சகீதுடைய அந்தஸ்து என்ன, ஒரு வீர தியாகுடைய அந்தஸ்து என்ன? இரத்தம் அடிப்படையில் நஜீஸ். இதே நஜீஸான இரத்தம் ஒருவர் போர் களத்திலே போர் புரிந்து எதிரியினால் வெட்டி வீழ்த்தப்படும் வேளையில் பூமியில் வடிகின்ற ஒரு துளி இரத்தம் இருக்கிறது, அதன் மூலமாக அல்லாஹ் இவர் ஒரு பாவத்தை மன்னித்து ஒரு நன்மையை வழங்கி சொர்க்கத்தில் ஒரு அந்தஸ்தை இருத்து விடுகின்றான். அது மட்டுமா, இந்த சகீதுரிய சிறப்பின் காரணமாக, வீர தியாகுடைய சிறப்பின் காரணமாக நாளைய தீவிர நாளில் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா 70 பேர்களுக்கு சுவன பாக்கியத்தை வழங்கி விடுகின்றான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த மகத்தான புனிதமான ஜிகாது செய்து ஒருவர் இரத்தம் சிந்துவதை விட, வீர மரணத்தை அடைவதை விட சிறந்த ஒரு அமல்தான் பெற்றோருக்கு உபகாரம் செய்வது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே, எனவே இவ்வளவு பெரிய நன்மைகளை கூலிகளை அல்லாஹ் பெற்றோருக்கு வைத்திருக்கின்றான், தாய் தந்தர்களுக்கு பணிவிடை புரிவதிலே வைத்திருக்கின்றான். அதனால தான் நாம் இந்த உலகத்தில் உருவாகி நாம் ஆளாவதற்கு காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய தாய் தந்தர்கள், நம்முடைய பெற்றோர்கள். அதனால் தான் அல்லாஹ் நமக்கு தொடர்ந்தும் புத்தியாக சொல்கிறான், உங்களது பெற்றோர்கள் இருவர்களில் ஒருவர் அல்லது இருவரும் கிளப்பருவத்தை அடைந்து விட்டால், வயோதிபத்தை அடைந்து விட்டால் அவர்களுக்கு நீங்க சீன்னு கூட சொல்லாதீர்கள், உப்பண்டு கூட சொல்லாதீர்கள், மிரட்டி பார்க்காதீர்கள், விரலுடுக்காதீர்கள். அருமையானவர்களே, ஆனால் இன்று என்ன நடக்கிறது? அநேகமான வீடுகளை நாம் பார்க்கிறோம், கொஞ்சம் பணம் வந்துவிட்டால், கொஞ்சம் அறிவு வந்துவிட்டால், கொஞ்சம் பட்டம் பதவிகளை வகித்து விட்டால், இன்று அநேகமான பெற்றோர்கள், அநேகமான சகோதரர்கள் பெற்றோரை அவமதித்து நடக்கின்றார்கள், பெற்றோர்களை ஏளனமாக பேசுகின்றார்கள். நான் ஒரு மினிஸ்டராக இருக்கிறேன், நான் ஒரு தலைவராக இருக்கிறேன், நான் ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிறேன், நன்மை சந்திப்பதற்காக வேண்டி இந்த வீட்டுக்கு பலர்களும் வருவார்கள் போவார்கள், எனவே இந்த வயோதிபத்தை அடைந்த கிழவு இந்த மூதாட்டி வீட்டு வாயில உட்கார்ந்திருப்பதனால் புத்தி கோளாறாக ஏதாவது பேசி விடுவார் என்று கருதி இந்த முடங்கியால் நமக்கு மதிப்பு இல்லாமல் போய்விடும், அந்தஸ்து இல்லாமல் போய்விடும் என்று அவர்களுக்குரிய இடுப்பிடமாக இன்று சமையல் அறை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அவர்களுக்கென்று வேறு தளபாடம், அவர்களுக்கென்று வேறு குறியல் அறை, அவர்களுக்கென்று வேறு சாப்பாடு. அருமையானவர்களே, வீட்டில் பாதுகாப்புக்கு காவலுக்கு வளர்க்கப்படுகின்ற அந்த மிருகம் நாய்க்கு இருக்கின்ற மதிப்பு இன்று பெற்றோர்களுக்கு கிடையாது, தாய் தந்தர்களுக்கு கிடையாது. இதைத்தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக சொன்னார்கள், சலாசத்துன் லா யன்ஸுருல்லாஹு இலைஹிம் யௌமல் கியாமா, நாளை கியாமத்துரே நாளில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மூன்று நபர்களை எரித்திலும் பார்க்க மாட்டான், அல்லாஹ் கருணை செலுத்த மாட்டான். அருமையானவர்களே, மஹ்ஷர் மைதானம் என்று சொல்வது சாதாரணமான இடமல்ல. இந்த உலகத்தில்தான் ஒரு மனிதன் கஷ்டப்படுகின்ற பொழுது, ஐயோ தனது சகோதரன் கஷ்டப்படுகின்றானே, தனது சகோதரி கஷ்டப்படுகின்றானே, நமது நண்பன் கஷ்டப்படுகின்றானே என்று அவர்களுக்கு கை கொடுத்து உதவுகிறோம், உடலான பொருளால பாடுபடுகின்றோம். ஆனால் நாளை கியாமத்து நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் யாரும் யாருக்கும் உதவி செய்யக்கூடிய இடமல்ல, யாரும் யாருக்கும் கை கொடுக்கக்கூடிய இடமல்ல. யௌமய ஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி. அந்த கியாமத்திலே நாளில் கணவன் மனை விட்டு விரண்டு ஓடுவான், தாய் தந்தை விட்டு விரண்டு ஓடுவான். அருமையானவர்களே, பர்ரைய பிர்ரு என்ற வார்த்தை அரபுல எதற்கு பாதிக்கப்படுகிறது தெரியுமா? மதரசால படிக்கின்ற மாணவர்களுக்கு தெரியும். சிங்கத்தை கண்ட கழுதை எப்படி தப்பி ஓடுமோ, உயிர் தப்பி ஓடுமோ, இதற்கு பாதிக்கின்ற வார்த்தை தான் எபிர் என்று சொல்லக்கூடிய வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான், இதே வார்த்தையை வைத்து சொல்கிறான், சிங்கத்தை கண்ட கழுதை எப்படி உயிர் தப்பி ஓடுமோ, இதே போல பியானத்துறை நாளையில உலகத்தில் அன்பாக பண்பாக பாசம் கொட்டி வளர்த்த பிள்ளைகள் பெற்றோரை விட்டு விரண்டோடுவாங்க, சகோதரன் சகோதரிட்டு விரண்டோடுவான், கணவன் மனைவி விட்டு விரண்டோடுவான். யாரும் யாருக்கும் கை கொடுக்கக்கூடிய இடமல்ல. அருமையானவர்களே, இந்த நாளையில் நமக்கு கை தருகின்ற ஒருவன் இருக்கும் என்றால் அவன்தான் அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான், அவன்தான் எங்களை படைத்த ரஸ்வாக்காக இருக்கிறான். இந்த நமக்கு கை தருக்கக்கூடிய, நமக்கு உதவியளிக்கக்கூடிய இந்த வல்லவன் அல்லாஹ் அதே மஹ்ஷர் மைதானத்தில் மூன்று நபர்களோடு பேச மாட்டான், மூன்று நபர்களுக்கு கருணை காட்ட மாட்டான், அவர்களை அல்லாஹ் அருள் பார்வை கொண்டு பார்க்க மாட்டான். இதை கேட்ட அபூதர் ரிபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க சிந்திக்கலானாங்க. சற்று நேரத்துக்கு பிறகு கேட்டாங்க, காபு வஹசிரு யா ரசூலல்லாஹ், நாளை கியாமத்துரிய நாளையில் மூன்று நபர்களோடெல்லாம் பேச மாட்டான் என்றால் அவர்கள் மிகப்பெரிய கைசேதத்துக்குரியவர்கள், மிகப்பெரிய நஷ்டவாளிகள். யார் அந்த சமூகத்தினர்? சொன்னாங்க, அல் முஸ்மில் இதாரது, முதலாவது மனிதர் தான் தான் கட்டுகின்ற கீழங்கியை கரண்டைக்கால் வரைக்கும் அணிகின்ற மனிதன். அருமையானவர்களே, இன்றைக்கு நபியுடைய சுண்ணத்தை விட்டுவிட்டு இன்று மேலை தேச நாட்டின் கலாச்சாரத்தை, ஐரோப்பாவுடைய கலாச்சாரத்தை நமது முஸ்லிம்கள் மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். நபியுடைய சுண்ணத்துக்களை இன்று ஏளனமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, கரண்டைக்கு கீழால் கீழங்கி அணிவது ஹராம் என்று 17க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அதை யாருக்கும் சமாளிக்க முடியாது. அல் இஸ்மாலு மினல் மஹீலா, நீங்க கரண்டைக்கு கீழால் அணிவது பெருமைக்குரிய அடையாளம் என்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மனிதரை அல்லாஹ் கியாமத்து நாளில பார்க்க மாட்டான். இரண்டாவது மனிதர் தான் வமுது மினல் கம்ர், நாளாந்த மது வருங்கக்கூடிய ஒரு மனிதன், மதுபானம் குடிக்கின்ற ஒரு மனிதன், போதை வஸ்துக்களை உட்கொண்ட ஒரு மனிதன். இன்று பிஸ்கி என்று, பிரண்டி என்று, மெண்டிஸ் என்று எத்தனையோ விதமான பேர்களில் போதை வஸ்து தலைவிரித்தாடிக்கொண்டிருக்கிறது, போதை வஸ்து பேரெடுத்துக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் இதை ஹராமாக்கி வைத்திருக்கின்றான். இந்த மனித வாழ்வில் போதை பழக்க வழக்கம் இருக்குமோ, அவர் தொழுகையாளியாக இருக்கட்டும், அவர் ஆதியாக இருக்கட்டும், ஒரு தர்மகர்த்தாவாக இருக்கட்டும், அவருடைய இந்த பழக்கம் இருக்கும் என்றால் அவராலும் சொர்க்கம் பிரவேசிக்க முடியாது, அல்லாஹ்வுடைய அருள் பார்வை அவருக்கு கிடையாது. மூணாவது மனிதர் தான், இந்த உலகத்திலே பெற்றோரை துன்புறுத்தி வாழ்ந்த மனிதன், பெற்றோரின் உள்ளத்தை நோகடித்த மனிதன், பெற்றோருக்கு அநியாயம் செய்த ஒரு மனிதன். அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே, சிறு பிராயத்தில் தனது மலத்தையும் ஜலத்தையும் அள்ளி அலைந்து தன்னை தானாட்டி சீனாட்டி வளர்த்த தாய் தந்தையர்களை எவர்கள் மனநோக அடிக்கின்றார்களோ, மனநோக நடக்கின்றார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் பார்வை கிடையாது. அவர் ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி செய்தவராக இருக்கட்டும், கால் கடுக்க கடுக்க நெற்றி கடுக்க கடுக்க தஹஜ்ஜத் தொழக்கூடிய, ஐந்து நேரம் அவ்வல் ஜமாத்துடன் தொழக்கூடிய ஒரு இறைநேசனாக இருக்கட்டும், மிகப்பெரிய தர்மகர்த்தாவாக இருக்கட்டும், மிகப்பெரிய இறைநேசனாக இருக்கட்டும், பெற்றோரை துன்புறுத்துவானேயானால் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வுடைய அருள் பார்வை அவருக்கு கிடையாது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவருக்கு கிடையாது. அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் பயப்பட வேண்டிய ஆகப்பெரிய பதுவாதான் பெற்றோருடைய பதுவா, பெற்றோருடைய சாபம். உலகத்தில் துஆக்கல்ல ஆக சிறந்த துஆ அதுதான் பெற்றோருடைய துஆ. ஏன்? தூய்மையான உள்ளத்தோடு கேட்கப்படுகின்ற துஆ, தேவையோடு கேட்கப்படுகின்ற துஆ, தூபானை விட வெண்மையான உள்ளத்தால் பிள்ளைகளுக்காக கேட்கப்படுகின்ற துஆ. இந்த துஆவுக்கு மேலான உலகத்தில் எந்த துஆவும் கிடையாது. ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்றைக்கு உலகத்தை ஆட்சி செய்த நான்கே நான்கு அரசர்கள், மூமின்கள்ல இருவர், காபிர்கள்ல இருவர். காபிர்கள்ல தான் பிரௌன் நம்ரூத். மூமின்கள்ல முழு உலகத்தை மாற்றிய அரசர்கள் ஹதரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எப்படிப்பட்ட ஆட்சியெல்லாம் கொடுத்தான்! மிருகங்களுடைய ஆட்சி, பறவைகளுடைய ஆட்சி, எறும்புகளுடைய பேசக்கூடிய ஆட்சி, காற்றில் காற்றை வசப்படுத்தி அல்லாஹ் கொடுத்தான். இந்த நபிக்கும் கொடுக்காத மிகப்பெரிய ஆட்சி அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். எதன் மூலமாக கிடைத்தது? தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய துஆவின் மூலமாகத்தான் உலகம் போற்றும் மேதையாக மாறினார் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. யாரு துவா அவருக்கு பிறகு கை கொடுத்தது? தன்னை பெற்றெடுத்த தாயுடைய துவா. தாயுடைய உள்ளத்தை வென்றார்கள், தாயுடைய அன்பை சம்பாதித்தார்கள், அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள். இன்றைக்கு உலகம் போற்று மேலையாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாறியிருக்கிறார்கள். துவாவும் துவா தான், அதே போல உலகத்தாக பெரிய பதுவா, ஆக பெரிய சாபம். யாருடைய சாபம் தெரியுமா? அதுதான் பெற்றோருடைய சாபம். பெற்றோருடைய பதுவா உள்ளம் நொந்து விட்டாலே போதும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே, சாதாரணமான பதுவாவல்ல. ஹதீஸ் வருது, அடுக்கடி காவில் விழக்கூடிய ஹதீஸ், திருமிதி சரிப்பில் வரக்கூடிய ரிவாயத். ஒரு நாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த குத்பா நிகழ்த்துறதுக்காக வேண்டி மிம்பர் மேடை நோக்கி ஏறினாங்க. மூன்று படிகள்ல ஆமீன் ஆமீன் என்று சொன்னாங்க. இதை கேட்ட சஹாபாக்கள் சிந்திக்கலானார்கள். இன்றைய குத்பா பிரசங்கத்தில் வலமைக்கு மாற்றமா நிகழ்வு நடைபெற்று விட்டது, இதற்கு முன்பு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறவில்லையே என்று அவர்கள் ஆழ்ந்து போனார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். குத்பா முடிந்ததற்கு பிறகு நபீத்தில் வந்து கேட்டாங்க, யார் ரசூலல்லா, இன்றைய குத்பா பிரசங்கத்தில் மூன்று படிகளிலும் ஏறும் பொழுது ஆமீன் ஆமீன் என்று சொன்னீங்களே, என்ன காரணம்? சொன்னாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு முன்னால வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காட்சியளித்து மூன்று பதுவாக்கள் செஞ்சாங்க. ஒன்று, எவன் நபியுடைய பேரை கேட்டு சலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசமடைவானாக, அதற்கு நான் ஆமீன் என்றேன். எவன் ரமலான் வந்து பாமன்னிப்பு தேடவில்லையோ, சான் தான் செய்த குற்றத்துக்கு தௌபா புரியவில்லையோ, தன் பாவத்தை நினைச்சு கண்ணீர் வடிக்கவில்லையோ அவன் நாசமடைவானாக, அதற்கு நான் ஆமீன் என்றேன். மூன்றாவது படியில ஏறுகின்ற பொழுது, அதாவது எந்த மனிதனுடைய பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருந்தும் எவன் அவர்களுக்கு பணிவிடை புரியவில்லையோ, எந்த மனிதனுடைய செல்வம், எவனுடைய அறிவு, எவனது வீரம், எவனது நிஹமத் பெற்றோருக்கு பயனளிக்கவில்லையோ அவன் நாசமடைவானாக. அருமையானவர்களே, இங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? யாரு ஆமீன் சொன்னவரு, யாரு பதுவா செய்தவர்? பதுவா செய்தவர் தான் வானவருக்கெல்லாம் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவரை விட சிறந்த மலக்கு உலகத்தில வேறு யாரும் கிடையாது. அல்லமஹு ஷதீதுல் குவா தூமிரத்தின் பஸ்தவா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல வர்ணித்து சொல்றான், ஷதீதுல் குவா மிக கடுமையான சக்தி உள்ளவர். நீ இந்த உலகத்துக்கு வகை எடுத்து வரக்கூடிய மலக்கு அவருடைய மௌத்தத்தை அல்லாட அரசு கூட கவலைப்பட்டுச்சு, அல்லாட அரசு கூட கேட்டுச்சியான்னு கேட்கும் கியாமத்தினாலேயில. யான்னா காலாகாலம் வகை எடுத்து வரக்கூடிய இந்த ஜிப்ரீலையும் மௌத்தாக்க போறியா? அந்த அளவுக்கு பிரமாண்டமான பிரசித்தி பெற்ற மலக்குத்தான் இப்படி பதுவா செய்திருக்கிறார், சபித்திருக்கிறார். இதற்கு ஆமீன் சொன்னவர் தான் அதாவது உலகத்துக்கு ரஹ்மத்தாக, உலகத்துக்கு ஒரு அருளாக, உலகத்துக்கு ஒரு புத்திஜீவியாக, உலகத்துக்கு ஒரு விஞ்ஞானியாக, உலகத்துக்கு ஒரு ப்ரொஃபஸராக அனுப்பப்பட்ட முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஹஜ்ரத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ஆமீன் சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு உயிரினத்தையும் சபிக்காத, யாரையும் ஏசி பேசாத நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்களுடைய சாபத்துக்கு ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அதுவும் சாதாரணமான நாட்கள்ல நேரத்தில் செய்யப்பட்ட பதுவாவல்ல, மாதங்களுக்கெல்லாம் தலை சிறந்த மாதம் ரமலான்ல பதுவா செய்யப்பட்டது, நாட்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாள் ஜும்மாவுடைய தினத்தில் பதுவா செய்யப்பட்டது. ஒரு அறிவிப்பின்படி துவா ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரம் ஜும்மாவ மிம்பர் மேடையில பதுவா செய்யப்பட்டது. அருமையானவர்களே, இன்னைக்கு சாதாரண ஒரு ஹஜ்ரத்துடைய பதுவாவை நாங்கள் பயப்படுகின்றோம், ஒரு இறைநேசனுடைய சாபத்தை நாங்கள் பயப்படுகின்றோம், ஒரு சிறு பிள்ளையுடைய பதுவாவை சாபத்தை நாங்கள் பயப்படுகின்றோம். ஆனா இவர்கள் அனைவர்களுக்கும் மேலானவரான ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பதுவா தான் பெற்றெடுத்த தாய் தந்தர்களே இவர்கள் இரக்கத்தோடு பார்க்கவில்லையோ, பணிவிடை புரியவில்லையோ, அவங்களோட துவா பரக்கத்தை பெறவில்லையோ, அவன் நாசமடைவானாக என்று பதுவா செய்திருக்கிறார்கள் என்றால் நம்முடைய வாழ்நாள் பெற்றோருடைய அதிருப்தியோடு கழியும் என்றால், நமது குடும்பம் பெற்றோருடைய சாபத்தோடு கழியும் என்றால், நமது இல்லற வாழ்க்கை பெற்றோருடைய கோபத்தோடு கழியும் என்றால், இந்த உலகத்தில அல்லாஹுடைய அருளை நாங்க தூரமாக்கப்பட்டவங்க, அல்லாஹுடைய ரஹ்மத்தில் இருந்து விலக்கப்பட்டவங்க. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க பெற்றெடுத்தவர்களை வெறுத்து நடக்காதீங்க, உங்களோட பொறுப்புகளை நகற்றாதீங்க, அவங்களை நீங்க துரத்தாதீங்க. இன்னைக்கு என்ன நடக்கிறது? ஒரு தாய்க்கு 5 பிள்ளைகள் இருந்தால் 5 பிள்ளைகளுக்கு மத்தியில அந்த தாய் உதைக்கப்படுகின்ற பந்து போல இருக்கிறாள். அவரிடத்தில் உதயப்படுகிறான், இவரிடம் உதயப்படுகிறான், அவரிடம் உதயப்படுகின்றான். இன்றைக்கு எல்லா சொத்து செல்வத்தை எழுதி கொடுத்து எல்லாத்தையும் பகிர்ந்தளித்து விட்டு தாய் நடுத்தருவாயில நிற்கிறாள், தாய் நடுத்தருவுல நிற்கிறாள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாள். எத்தனையோ பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் இன்றைக்கு அதாவது வயோதிப்ப இல்லங்கள்ல சிக்கி தவிக்கிறாங்க. கடைசி பருவத்தை அடைந்தும் கபருடைய வாழ்க்கை அடைய போயிருந்தும் இறுதி என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லையே, என்னை பராமரிக்க யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று கண்ணீர் வடித்து தவிக்கிறாங்க. அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே, எவ்வளோ தாய் கண்ணீர் வடித்து தவிக்கிறாங்க. எத்தனையோ பெற்றோர் பிள்ளைகள் சகோதரர்கள் இன்றைக்கு பெருமை பேசுறாங்க, எனது தாயை நான் பராமரிக்கிறேன், எனது தந்தையை நான் பராமரிக்கிறேன், எனது பெற்றோரை எனது பொறுப்பில் வைத்திருக்கிறேன், அந்தரங்கத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தால் இந்த வீட்டில் ஒரு ஆயாவாக, வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியாக வைத்திருக்கிறாங்க, வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பாக வைத்திருக்கிறாங்க. தாய் என்று எந்த அந்தஸ்தும் கிடையாது, தந்தை என்று எந்த அந்தஸ்தும் கிடையாது, பெற்றோர் என்று எந்த மதிப்பும் கிடையாது. அருமையான சுவாமிமார்களே, சகோதரர்களே, இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு ஸுனூப் யக்ஃபிருல்லாஹு மின்ஹா மா ஷா இல்லா உகூகல் வாலிதெயின். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான், அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். ஆனால் பெற்றெடுத்த தாய் தந்தையுடைய உள்ளத்தை துன்புறுத்துகின்றவனை தவிர அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறான். 100 கொலை செய்த பாவியே எனக்கும் தௌபா இல்லையாண்டு கவலைப்பட்டுகிறார், ஆனால் அந்த மனிதனை கூட அல்லாஹ் மன்னித்திருக்கின்றான். உலகத்தில நபியுடைய அதாவது சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட நெஞ்ச பிளந்தவர் தான் ஹிந்தா. அதை ஈரக்கொலையை வெளியெடுத்து சப்பி துப்பினார் வகுசி. இந்த பெண்ண கூட வகுசியை கூட அல்லாஹ் மன்னித்திருக்கின்றான். கபூர்ல கபங்குடைய கலவாண்டு வியாபாரம் செய்த ஒரு வாலிபன், இவருடைய தொழில் யாராவது ஜனாதா அடக்கம் செய்யப்பட்டுட்டா கபரில் இருக்கின்ற கபன் புடவை கலவாண்டு வியாபாரம் செய்வார். ஒரு சந்தர்ப்பத்தில் கபரில் கபன் புடவையை கலவாண்டுகின்ற பொழுது ஒரு அழகான கவர்ச்சி மிக்க ஒரு வாலிபத்தை அடக்கம் செய்யப்பட்டிருந்தார். இவரது ஆசை உணர்வு கூடிவிட்டது, இச்சை கூடிவிட்டது. அந்த பெண்ணோட தொடர்பு கொள்கிறார். கபரில் விபச்சாரம் செய்த அந்த மனிதர் நபிட்ட வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பாவத்தை செஞ்சிட்டு வந்திருக்கிறேன். என்ன பாவம்? சொல்றதுக்கு தயக்கமாக இருக்கிறது, சொல்வதற்கு வெக்கமாக இருக்கிறது, சாதாரண பாவம் அல்ல. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன பாவம் அப்பா சொல்லு. யா ரசூலல்லாஹ், நான் கபூர்ல கபம் போடதே கலவாண்டு வியாபாரம் செய்யறதுதான் என்ற தொழில். இந்த சந்தர்ப்பத்தில் அழகான ஒரு பெண்ணை கண்டு அந்த மையத்தோடு விபச்சாரம் செய்துட்டு வந்திருக்கிறேன், எனக்கு தௌபா இருக்கிறதா? நபி அவனுக்கு வந்த கோபத்தால சொன்னாங்க, இந்த இடத்தோட்டு போய்த்துடு, எனக்கு முன்னால நின்றுடாதே, பெரிய ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்திருக்க. அந்த மனிதர் மதீனா வழியாக திரிகிறார், எனக்கும் தௌபாட வாயில் இல்லையோ, எனக்கும் பிழை பொருத்து இல்லையோ, அல்லாட்ட மன்னிப்புண்டோ என்று கேட்டு கேட்டு அழுகிறார், திரிகிறார். 40 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் நபிக்கு உபகரிக்கிறார், நபியே இந்த வாலிபனை மன்னிக்கலான்னு சொன்னீங்களோ அவங்களை நாங்க மன்னிச்சிடுவோம். இவ்வளவு பெரிய மன்னிக்கிறவன் தான் அல்லாஹ். ஆனால் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். பெற்றெடுத்த பெற்றோருடைய உள்ளத்தை நோகடித்து வாழ்ந்த மனிதனை தவிர இந்த மனிதன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எதுவரைக்கும் தெரியுமா? எப்படி பெற்றோரை மனநோகடித்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டி இவன் துன்புறுத்தி வாழ்ந்தானோ, இதே அவனிலைய அவனது பிள்ளைகள் மூலம் ஏற்படுத்தாத வரையில் அல்லாஹ் இவனது பாவத்தை மன்னிக்க மாட்டான். இந்த நிலைமை உண்டாகாத வரையில் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கிடையாது. அருமையானவர்களே, அதனால சக்கராத்துல கூட எங்களுக்கு கலிவா வரணும் என்று சொன்னிருந்தான். பெற்றெடுத்த தாத்தி நான் மன்னிப்பு கேட்கணும். எவ்வளவு பெரிய அமல் செஞ்சாலும், எவ்வளவு பெரிய சமூக சேவை செஞ்சாலும், எவ்வளவு பெரிய ஹஜ்ஜி உம்ராக்கள் செஞ்சாலும், சக்கராத்துடைய நேரத்தையில நான் கஷ்டப்பட வேண்டிய நிலைகளுக்கு ஏற்பட போகிறது. சக்கராத்துடைய நேரம், மௌத்துடைய நேரம் எவ்வளவு கஷ்டமானதுன்னு சொன்னால், நபி அவங்க சொன்னாங்க, செத்த ஆட்டுக்கு உயிர் இருக்க அந்த ஆட்டுடைய தோள்கள் கலட்டப்பட்டால் எப்படி வேதனையால துடிக்குமோ, இதைவிட கஷ்டமானதுதான். ஒரு ஆட்டுக்கு உயிர் இருக்க அதனுடைய தோள்கள் கலட்டப்பட்டால் எப்படி வேதனையால துடிக்குமோ, இதைவிட கஷ்டமானதுதான். ஒரு மனிதன் உடம்புல இருந்து உயிர் கலட்டப்படுகின்ற நேரம் என்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி கஷ்டமா சக்கராத்து அமைகிறது தாய் தந்தையருடைய உள்ளத்தை நோகடித்த மனிதனுக்குத்தான், தாய் தந்தை உள்ளத்தை துன்புறுத்தி வாழ்ந்த மனிதனுக்குத்தான். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், பெற்றெடுத்த தாய் தந்தை விரட்டாதீங்கோ, பொறுப்புளை நகற்றாதீங்கோ. இன்றைக்கு எத்தனையோ வீடுகள்ல பார்க்கிறோம், நேற்று இன்று வந்த மனைவிக்கு வழிபட்டு தாய் எட்டி உதைக்கிறாங்க, தந்தை எட்டி உதைக்கிறாங்க, பெற்றோரை பொறுப்புளை நகர்த்தி விடுறாங்க. கண்ணியமானவர்களே, பெற்றெடுத்த தாய் தந்தைகள் சுகயீனம் அடைந்து விட்டால் அவர்களை அழைத்து செல்றது எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான், ஒரு டிஸ்பென்சரிக்கு தான். ஆனால் தனக்கு விண்டினேத்து மாமியான மனைவியுடைய தாயார் சுகயினம் அடைந்து விட்டால் அழைத்து செல்வது எப்பலோகுக்குத்தான், அல்லது டேடன்சிக்குத்தான், அது ஸ்பெஷல் மருத்துவமனைக்குத்தான். தாய்க்கு கொடுப்பது 50 ரூபா என்றால் மதனிக்கு கொடுக்கிறான் 100 ரூபா. அருமையானவர்களே, இது யாரு கொண்ட சட்டம், யாரு கொண்ட கலாச்சாரம்? ஏனானால் அநேகமானங்களை பார்க்கிறோம், இன்றைக்கு எம்முடைய தாய் தந்தையர்கள் எந்த சகோதரன் சகோதரி ஏழையாக கஷ்டமாரியாக பொருளாதார தனிமட்டத்தில் இருக்கிறார்களோ அவங்கள்ட்ட தான் தாய் ஒப்படைக்கிறாங்க, அந்த கஷ்டமாளிகத்தான் தாய் தந்தை இருக்கிறாங்க. ஏன், தந்த மாட மாளிகை வீட்டுக்குள்ள வந்துவிட்டால் மலசலம் கழித்து விடுவாள், கிளை வடித்து விடுவாள், தகாத வார்த்தையை பேசி விடுவாள், டீசென்ட் இல்லாமல் நடந்து விடுவாள் என்று பயந்து இன்றைக்காக கஷ்டமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட சகோதரர்கள்ட்ட தாய் ஒப்படைக்கிறாங்க. சந்திக்க போறது இப்படி மாதத்துக்கு ஒரு விடுத்தம் அல்லது வருடத்துக்கு 2 பிறநாள், அவங்களுக்கு ஒரு ஹோர்லிஸ் போத்தல, ஒரு 500 கிராம் இறைச்சி பார்சல, அல்லது 1000 ரூபாய் சல்லியையும் ஒரு ஒயில் புடையையும் கொடுத்து விட்டால் நாங்க பெற்றெடுத்த தாய் தந்தையர் பராமரித்தவங்க, தாய் தந்தையை ஆதரித்தவங்க. கண்ணியமானவர்களே, இந்த பணம் இனத்துக்கு சகோதரர்களே, மௌத்தாகிவிட்டால் அங்க கோல் வருது, தொலைபேசி வருது, தங்கச்சி தம்பி உனது வீட்டில் உம்மட மையத்தை வைக்கலா, உன்ன சின்ன வீடு, வசதி இல்லாத வீடு, எனவே என்ற வீடுதான் மாளிகையாக இருக்குது, அதாவது வானூர் என்ற கட்டிடமாக இருக்குது, மையத்தை இந்த வீட்டில் வைப்போம். இப்ப இவருட குறைய மறைப்பதற்காக, ஊர் மக்கள்ல மூடி மறைப்பதற்காக, மக்கள்ல பேரையும் புகழையும் எடுப்பதற்காக தாயுடைய ஜனாதா தந்த சொந்த வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது. மக்களை சமாளிக்க ஒரு சாப்பாடையும் போன்றாரு, மையத்துடைய செலவெல்லாம் ஹாஜியாக செலவில். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, திறந்த கண்ணுக்கு இல்லாத பணம் இறந்த கண்ணுக்கு எதற்கு, பள்ளி கட்ட எதற்கு, பாடசாலை கட்ட எதற்கு, குமருக்காரிக்கு எதற்கு, சமூக சேவைக்கு எதற்கு? திறந்த கணக்கில் திறந்த கண்ணுக்கு இல்லாத பணத்தை பாதையில ஊழையிட்டு திரிகின்ற அந்த நாய்க்கு வீசி விடுங்க, அந்த மிருகத்துக்கு வீசி விடுங்க. யாருக்கு மறைச்சாலும் படைச்ச அல்லாவுக்கு மறைக்க முடியாது, படைத்த அல்லாவை ஏமாற்ற முடியாது. எனவே இதனுடைய சாபம் எங்களுக்கு மூத்து வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதனால அல்லாஹ் சொல்றான், அவங்களை வெறுத்து நடக்காதீங்கோ, பொறுப்பை நீக்காதீங்கோ. உங்களுக்கு கையிருந்தும் பிரிக்க முடியாது, காலிருந்தும் நடக்க முடியாது, வாயிருந்தும் பேச முடியாது, புத்தியிருந்தும் சிந்திக்க முடியாது. அந்த குழந்தை பருவத்தில் உங்களுக்கு பட்ட கஷ்டத்துக்காக வேண்டி தாய் தந்தையர்களுக்கு இந்த உலகத்தை தங்கமாக மாற்றிக் கொடுத்தாலும் அது ஒரு பொழுதும் ஈடாக முடியாது. வரலாற்றில் வருது, ஒரு நாள் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க காபத்துல்லாஹ் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க, திடீரென்று ஒரு வாலிபர் தலையில் ஒரு கூடாரத்தை சுமந்து கொண்டு காபத்துல்லாஹ்வுல் உள்ளே வருகிறார், கஅபாவை வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த காட்சியை கண்ட ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த வாலிபரை அழைத்து சொன்னாங்க, வாலிபரே, ஏன் இந்த கஅபாவை இப்படி சுட்டி சுட்டி அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறாய், அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த புனித பூமியை ஏன் நீ கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? அந்த வாலிபர் சொன்னார், அறிஞர் அவர்களே, எனது தலையில் சுமந்திருப்பது வியாபார சரக்குகள் அல்ல, எனது தாய் நடக்க முடியாத சப்பானியான பெண், நடக்க முடியாத ஒரு முடங்கி பெண்ணாக இருக்கிறாள், சப்பானியான ஒரு பெண்ணாக இருக்கிறாள், இவளை நான் உம்ரா செய்வதற்காக வேண்டி அழைத்து வந்திருக்கிறேன் என்று கூறின வேளையில் அறிஞர் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொன்னாங்க தெரியுமா? சகோதரே, உனது தாயை தலையில் சுமந்து கொண்டு மஷ்ரிக்கிலிருந்து மகரிப் வரைக்கும் கிழக்கில் இருந்து மேற்கு வரைக்கும் உலகத்துடைய ரெண்டு தொங்கல் இந்த மேற்கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் உனது தாயை சுமந்து கொண்டு நீ நடந்து சென்றாலும் பிரசவ வேதனையின் பொழுது, இந்த உலகத்திலே நீ தாயுடைய வயிற்றில் வெளியாகின்ற பொழுது ஒரு அசைவு அசைந்தாயே, ஒரு ஆட்டம் ஆடினாயே, அந்த ஆட்டத்தின் பொழுது அந்த தாய் வேதனையினால் ஆ என்று சத்தத்தை வெளியிட்டான். இந்த சத்தத்துக்கு இந்த நடை பாதை ஒரு பொழுதும் ஈடாக முடியாது என்றார்கள் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு தாயுடைய கருவறையில இருந்து நாங்கள் வெளியேறுகிற நேரத்தில் ஒரு அசைவு அசைந்தாமே, ஒரு ஆட்டம் ஆடினோமே, அந்த அசைவுக்கு தாய் ஆ என்று வருத்தப்பட்டார். இந்த வார்த்தைக்கு உலகத்திலே, அதாவது தாய தலையில சுமந்து கொண்டு உலகத்துல இரண்டு தொங்கல் வரைக்கும் நடந்தாலும் அது ஈடாக முடியாது என்று சொன்னால், இன்னைக்கு எப்படி நாங்கள் பராமரித்துக் கொண்டிருக்கிறோம், எப்படி தாய் தந்தையை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம்? ஒரு ஹோர்லிக்ஸ் போத்தல, ஒரு கிலோ இறைச்சிய அல்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சல்லி 500 ரூபாய் கொடுத்துட்டான். நாங்கெல்லாம் தாயுடைய அன்பு பெற்றவங்க, தாயுடைய துவாவுக்கு பாத்திரமானவங்க. அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே, அதனால எதை சொல்ல வருகிறேன் என்றால், அயாத்தோடு இருக்கின்ற வரைக்கும் அவங்கள துவா பறக்கத்தை பெறுங்க. தாய் தந்திர அள்ளி அலஞ்சி அழகான முறையில் நீங்க பராமரிச்சால் நீங்க நபியுடைய பார்வையில விசேஷமானவங்க, நபியுடைய பார்வையில் அல்லாத பார்வையில கண்ணியமானவங்க. உங்களோட துவா எவ்வளவு பொறுமதி வாய்ந்த துவா தெரியுமா? தாய் தந்தைய உபகாரத்துக்கு பிறகு அவட பணிவுடையை பெற்று அவங்கள தவறுக்கு நான் அனுப்பி வச்சால் எங்களோட துவா எவ்வளவு விசேஷமான துவான்னு சொன்னால், ஒரு வரலாற்றின் மூலமாக நபி அவங்க தெளிவுபடுத்தினார். சல்லல்லா ஒய்சுல் கண்ணீர் அகமத்துல்லா எதையில் செல்லக்கூடிய தாவி சஹாபாக்கள் காலத்தை இஸ்லாத்தை கொண்டவங்க, இவங்க ஆசையோடு ஆர்வத்தோடு இருந்தாங்க, எப்படியாவது நபியை சந்தித்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நபியை சந்தித்து இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று துழுதிப்போடு இருந்தவர், ஆசையோடு இருந்தவர், அந்த எதிர்பார்ப்போடு இருந்தவர். ஆனால் தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடையின் காரணமாக நபியை சந்திக்க முடியவில்லை. தாயுடைய பணிவிடை நபியுடைய சந்திப்புக்கு தடையாக இருந்தது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறாங்க, மரணிப்பதற்கு முன்னே நபி அவங்க, அதாவது முன்கூட்டியே நன்மாராயம் சொல்லி இருந்தாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா எனது மௌத்துக்கு பிறகு உவைசுல் கர்ணி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவரை நீங்க சந்திப்பீங்க, அவரை சந்தித்து எனது சனாத்த நீங்க எத்தி வைங்கோ, நீங்க அவர்கிட்ட போய் துவா செய்யுமாறு வேண்டிக்கோங்க, எங்களுக்கா துவா செய்யுங்கள் என்று அவரது துவா வரக்கத்தை நீங்க பெற்றுக்கோங்க. இப்ப நபியுடைய வபாத்துக்கு பிறகு உமர் கத்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஆட்சி காலம் வருகிறது, ஹஜ்ஜினுடைய சந்தர்ப்பம் வருகிறது. அபு குபைஸ் மலைக்கு பக்கத்தில் எல்லா அரபி கோத்திரத்தையும் ஒன்று கூட்டினார்கள், பிரமாண்டமான மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். உமர் கத்தா ரலியல்லாஹு கேட்டாங்க, இந்த சபையில இந்த கூட்டத்தில் பனு ஆமீர் கோத்திரத்தில் இருக்கின்றார்களா? சாம் தேசத்தை சேர்ந்த, சிரியாவை சேர்ந்த பனு ஆமீர் கோத்திரம் இருக்கின்றதா? ஆனந்த ஒரு சத்தம் வெளியானது. அந்த பனு ஆமீர் கோத்திரத்தில் கருண் என்று சொல்லக்கூடிய வாசிகள், கருண் வாசிகள் வந்திருக்கிறார்களா? ஆம் என்று சொன்னது. அனைவரும் இருக்க அந்த கருண் வாசிகள் மாத்திரம் எழுந்துங்க. அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, இப்ப கேட்கிறாங்க, உங்கள வயசுல் கர்ணி என்று சொல்லக்கூடிய மனிதர் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாரா? வந்திருக்கிறாரா? ஆர் இந்த சபையில இல்ல. அவர் எங்கே இருக்கிறார்? மினால ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறார், ஹாஜிகளுக்கு ஆடுகளை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். ஹஜரத் உமர் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா மூத்த சஹாபாக்கள் இருவர் போய் அவரை சந்திக்க போறாங்க. நபியாம சொன்னாங்க, அந்த மனிதர் மிகவும் கருப்பு நிற மனிதர், அவருடைய முதுகுல அதாவது சின்ன சின்ன வெண்மையான சில அடையாளங்கள் இருக்கும், சின்ன முட்டையுடைய அடையாளங்கள் இருக்கும், இந்த மனிதரை தேடி பிடித்துக் கொள்ளுங்க. மினாவுக்கு போய் அந்த மனிதரை கண்டுபிடிக்கிறார்கள். கண்டுபிடிக்க கேட்கிறவோட பெயர் என்ன? அப்துல்லா. உங்களோட தாய் வைத்த பெயர் என்ன? ஒய்சுல் கர்ணி. இப்ப சொன்னாங்க நபி அவங்க உங்களுக்கு சலாம் சொல்லுமாறு சொன்னாங்க. சொல்லிவிட்டு எங்களுக்காக வேண்டி நீங்க துவா செய்யுமாறு வேண்டிக் கொள்ள சொன்னாங்க. யாரு கேட்கிறாங்க? சஹாபாக்க நாங்க மூத்தவங்க, அறிவில தியாகத்தில இஸ்லாத்தில அனுபவத்தில எல்லத்திலேயும் மூத்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எங்களோட துவா விட உங்களோட துவா விசேஷமாம். நபி அவங்க துவா செய்யுமாறு வேண்டிக் கொண்டாங்க. கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே, இந்த துவா எதனால கிடைச்சது? இந்த அந்தஸ்து எதனால கிடைச்சது? பட்ட பதவியால இல்ல, சொத்து செல்வத்தால இல்ல, ஜிகாதுடைய தியாகத்தால இல்ல, தாய்க்கு செஞ்ச பணிவிடையின் மூலமாக துவாவுல முன்னிடம் பெறுகின்றார், துவாவுல முதலிடத்தை அடைகின்றார். ஒய்சுல் கண்ணீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதனால அருமையான தாய்மார்களே சகோதரர்களே, எனவே அயாட்டோடு இருக்க கொள்ள அள்ளி அலையுங்க, பராமரியுங்க. தனக்கு தாய் அநியாயம் செய்யலாம், தனக்கு ஏசலாம், தன்னோடு கோபித்து நடக்கலாம், தனக்கு தர வேண்டிய சொத்தில் அவங்க குறைவு செய்திருக்கலாம், நீரில் நடந்திருக்கலாம், அதற்குரிய தண்டனை அவங்களுக்கும் அல்லாவுக்கும் உரியது. அதை வச்சு தாயை பகைத்து வாழ முடியாது, தந்தையோடு கோபித்து வாழ முடியாது. எந்த அளவுக்கென்றால் இணை வைத்து வாழக்கூடிய ஒரு பெண்ணாக தனது தாய் இருந்தாலும் அவங்களோட கோபிக்க முடியாது, உபகாரத்தை இருந்து வேறையாக முடியாது. ஒரு நாள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி, அதாவது அவருடைய தாயார் அன்பளிப்பு பொருட்கள் எல்லாம் எடுத்து வருகின்றார். அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகள் தான் அஸ்மா. அந்த சஹாபியுடைய ஒரு மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்நிய பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு பிறந்தவர் தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களை சந்திக்கிறதுக்கு தாயார் அன்பளிப்பு பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருகிறார். கதவை தட்டுகின்றால் அவர்களை தொடர்ந்து பார்த்ததும் முற்ற வழியில தாய் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றால், நின்று கொண்டிருக்கிறாள். உடனே வர அனுமதிக்காம ஓடோடி போறாங்க, கதவை அடைக்கிறாங்க. அருமையான தாய்மார்களே சகோதரர்களே, இப்ப முற்ற வழியில நின்று கொண்டிருக்கிறாங்க. உடனே வர அனுமதிக்காம அத ஓடோடி போறாங்க நபியிட்ட. யார் ரசூலல்லாஹ், எனது தாய் என்னை சந்திப்பதற்காக வேண்டி அன்பளிப்பு பொருட்களை எடுத்து வந்திருக்கிறான், அவள் ஒரு அந்நிய பெண்ணாக இருப்பதனால் உள்ளே வர அனுமதிக்கலாமா? நபி அவர் சொன்னாங்க, சிலி உம்மாக்கி, உனது தாயோடு சேர்ந்து நட. அவர் இஸ்லாத்தை ஏற்காத சிரிப்பு வைக்கக்கூடிய அந்நிய பெண்ணாக இருந்தாலும் தாய் என்ற பொறுப்பில் இருந்து அவர் வேறையாக அல்ல, உனது தாயாக இருப்பதனால் செய்ய வேண்டிய அத்தனை கடமையும் செய்வாயாக, வரவேற்பாயாக, கண்ணியப்படுத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புத்திமதி சொல்லி அனுப்புறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பிடித்திருக்கிறோம், பரவேண்ட காணியில ஒரே ஏக்கர் காணியில காயத்தர் குறைச்சி தந்ததுக்காக வருஷ கணக்கில் தான் தந்துட பேசுறல்ல. கோர்ட்ல கேஸ் போட்டுக்கொண்டு, போலீஸ்ல கேஸ் போட்டுக்கொண்டு, ஊர்வலியை சீரழித்துக் கொண்டு தான் தந்திர குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அருமையாளர்களே, வாழ்க்கை சீராகாது, வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது. ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க, சொந்த கருத்தல்ல, நபியுடைய ஹதீஸ். உங்களோட பிள்ளைகள் மூலம் நீங்க ஆனந்த கண்ணீர் வடிக்க வேணுமா? உங்களோட செல்வத்து நாளுக்கு நாள் கொடிகட்டி பயர்ந்து ஈருலகத்துக்கும் பயனுள்ளதாக மாற வேண்டுமா? மனதன் மூலமாக நிம்மதி இருக்கணுமா? செய்கின்ற எந்த காரியமும் சீராக சிறப்பாக வெற்றியாக அமையணுமா? தாயத்தின் உள்ளத்தை வெல்லுங்கோ, தாயத்தின் உள்ளத்தை சந்தோஷப்படுத்துங்கோ. அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்திலையும் ஈருலகத்திலையும் மறுலகத்திலையும் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி பார்க்கங்களை வச்சிருக்கிறான். ஏனென்றால் ஒரு மரத்தின் ஆணி வேர் அது உறுதியாக இருக்கின்ற பொழுதுதான் மரம் செழிக்கும், இலை தவிக்கும், கனி கொடுக்கும், சமூகத்துக்கு பயனுள்ள மரமாக மாறும். எப்ப அந்த மரத்தின் ஆணி வேர் அருந்து போய்விடுமோ, அது செத்து போய்விடுமோ, அந்த மரம் செழிக்காது, இலை தவிக்காது, கனி கொடுக்காது, சமுதாயத்துக்கு பயனற்ற மரமாக மாறிவிடும். அதனால ஊர் மதிக்கணும், உலகம் மதிக்கணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அடையணும் என்றால் தாய் தந்தையை சந்தோஷப்படுத்துங்கோ, கண்ணியப்படுத்துங்கோ. அவங்களுக்கு செய்கின்ற கடமை இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடியதல்ல. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு நபியிடம் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஹல் பகிய மின் பிர்ரி அபவையஸ்யும் அபிர்ருஹுமா பிஹி பஅத மௌத்திஹிமா. மனு சலமா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடியதா? சொன்னாங்க, கோபட்டு ஆத்திரத்தோடு சொன்னா, மனிதா உன்ன கருவறையில சுமந்து உன்னை பெற்று மலதளத்தை அலைந்து நல்ல உன்னை தாளாட்டி சீராட்டி வளர்த்து அந்த தாய் சிந்தக்கூடிய கடமை இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடியதல்ல. மௌத்துக்கு பிறகும் செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் தாராளம் இருக்கிறது. அல்லாஹ் முதலாவது சொன்னாங்க, அல்லிஸ்திகுபார் லஹுமா. உங்களோட தாயத்தில் யாராவது மௌத்தாகிவிட்டால் அவங்களுக்கு உலகத்தை நீங்க செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு பிழை பொறுக்க தேடுங்கோ, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுங்கோ. அருமையானவர்களே, யாராவது மௌத்தாகிட்டால் பள்ளி அதிரத்தையும் மோதிசாத்தையும் குறைந்து யாசி நோதி அவங்க துவாடுறதல்ல இஸ்லாம். இது கூடாது என்று சொல்லல, ஹராம் என்று சொல்லல. பெற்றோருக்கு முதலாவது துவாச்சிய கடமைப்பட்டவங்க பிள்ளைகள், மையத்துடைய வாரிசுகள், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய துவாவை அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லி தருகிறார். ரப்பிர் அன்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், சிறு பிராயத்தில் என்ன பெற்று வளர்த்து இறக்க காட்டியது போல அவங்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயா? எவ்வளவு அருமையானதுவா! இன்றைக்கு அரசியலை பற்றி தெரியும், ஊருடைய நிலவரத்தை பற்றி தெரியும், அடுத்த வீட்டு கணவன் மனைவி விஷயங்கள் பற்றி தெரியும், இல்லாத டிவியில போற எல்லா நாடக நாட்டியத்தை பற்றி தெரியும். ஆனா பெற்றெடுத்த தாய் தந்தருக்கு துவா செய்ய தெரியா? அதற்கு செல்லாது நீங்க ஒதுங்களே. அவரோடு ஆமீன் சொல்றாரு, ஓத படியுங்கோ, துவா படியுங்கோ. பெற்றோருக்கு செய்யவே துவா எவ்வளவு அருமையான துவா தெரியுமா? எவ்வளவு பொறுமதியான துவா தெரியுமா? நாளை தியாமத்துடைய நாளையில அல்லாஹ் கோடான கோடி மக்களுக்கு மத்தியில சில பெற்றோர்கள் அழைத்து ஸ்பெஷல் கிஃப்ட வழங்குவார், பொறுமதியான கிஃப்ட ஒரு பரிசு வழங்குவார். அந்த பெற்றோர்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இவ்வளவு கோடான கோடி மக்களுக்கு மத்தியில எங்களை அழைச்சி இப்படி ஒரு பரிச தரத்துக்கு நாங்க பெரிசா இந்த அமலும் செய்யல. ஓட குடிசையில வாழ்ந்தவங்க, அதாவது சிரட்டையும் கையுமாக வாழ்ந்தவங்க, நாங்க பிளேண்டி குடிச்சு வாழ்ந்தவங்க, ஹஜ்ஜி செய்யல, உம்ரா செய்யல, ஜகாத்து கொடுக்கல, ஜிகாது செய்யல, அஞ்சு நேரம் பொழுதோம், குர்ஆன் ஓதினோம், விக்ரி செஞ்சோம், ஏன் இவ்வளவு பெரிய கண்ணியம்? அல்லாஹ் சொல்லுவார், மறைவுக்கு பின்னால உனது பிள்ளைகள் உன்னை நினைத்து நினைத்து துவா செய்தாங்க, உனக்கு பாமன்னிப்பு தேடினாங்க, உனக்கு ரஹ்மத்தி நல்லாத்து இணைய கையேந்தினாங்க, அந்த துவாட பிரதிபலிப்பு தான் இது என்று அல்லாஹ் பரிசு கொடுப்பான். கண்ணியமானவர்களே, ஆனால பெற்றோருடைய வபாத்துக்கு பிறகு நாங்க செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு நாங்க துவா செய்யறதா, அவங்களுக்கு நாங்க நன்மை செத்து வைக்கிறதா, கூட்டம் கூட்டமாக கூட்டி நாங்க அதாவது திக்ரு செய்யறோம், குர்ஆன் ஓதுறோம் கூடாதுன்னு சொல்லல. அசலான விஷயம் என்ன, நாங்க எங்கட பெற்றோருக்கு செய்வோம். இன்றைக்கு 3 லட்சம், 40 லட்சம், 60 கட்டம் எப்படி வந்த தெரியுமா வரலாறு. அந்த காலத்தில் இந்தியால சில இஸ்லாம் இல்லாத காலம், இஸ்லாம் அங்கி மறைஞ்ச காலம், முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, நேர்ச்சியெல்லாம் கோயிலுக்கு தான், அதுக்குத்தான் அதோட தான் தெச்சா இருக்கிறார்கள். இஸ்லாம் என்றா என்னாலும் தெரியாது, யாராவது அடக்கிட்டு வந்தது சொன்னா சும்மா இருப்பாங்க. அந்த காலத்தில் மக்கள் பார்த்தாங்க, உம்மா வாப்ப மௌத்தானாலும் மடக்கிட்டு வந்து சும்மா இருக்கிறான், அவனுக்கு இல்லை யாசின் டோதர் இல்லை, துவா செய்யறது இல்லை. ஆனால் அந்த மக்களுக்கு மத்தியில போய் சொன்னாங்க, உங்களோட உம்மா வாப்ப அடக்கிட்டு வந்திருக்கிறீங்க, உங்களை பெற்று வளர்த்தவங்க, உங்களை பராமரிச்சவங்க, ஆளாக்கினவங்க, அவனோட மௌத்துக்கு பிறகும் செய்ய வேண்டிய கடன் இருக்குது, அவனுக்காக நீங்க துவா செய்யணும், சதகாக்கள் கொடுக்கணும், நல்ல அமல்கள் செய்யணும். இதை செய்யறதுக்கு ஒரு முறை வச்சுக்கோங்க. மௌத்தாய் 3 நாள்ல ஏன்னா குடும்பங்கள் சேர்ந்து நீங்க உலமாக்களை கூப்பிட்டு யாசிங்க துவா செய்யுங்க, 7ஆம் நாள்ல, 15ஆம் நாள், 30 நாள், இப்படியெல்லாம் 4 ஆண்டும் துவா செய்யற பழக்கத்தை உருவாக்குறதுக்கு ஒரு வழிமுறை வச்சா அந்த காலத்தில். இது பிழை இல்லை, இது ஹராம் இல்லை, இது சிறுக்கு இல்லை. 4ஆண்டும் பெற்றோருக்கு துவா செய்கின்ற பழக்கத்தை உருவாக்குறதுக்கு அந்த காலத்து உலமாக்கள் கையாண்ட முறைகள். இன்றைக்கு 3 நாள் ஜமாத் போறோம், 40 நாள் போறோம், 4 மாசம் போறோம், காணப்போக்கில் இஸ்லாம் வளர்ச்சி செய்தெல்லாம் இல்லா பேச்சிடும். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த பழக்கத்தை உருவாக்குறதுக்கு அந்த காலத்தில் கொடுத்த முறைகள். அப்ப ஏன் சாப்பாடு கொடுத்தாங்க, அந்த குழந்தை ஏன் சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க, அந்த காலம் பஞ்சமான காலம், அதாவது பொருளாதார நெருக்கடியில் உள்ள காலம், கஷ்டமான காலம், வறுமை நிறைந்த காலம். ஒரு சாப்பாடு சொன்னா அப்பமார்களுக்கு தெரியும், ஏன்னா காலையிலிருந்து ரெடி ஆகுவாங்களாம், நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கிறாங்க, சரியான சந்தோஷம், காலையிலிருந்து ரெடி ஆகுவாங்களாம். ஆனால் அந்த காலத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது பொருத்தமா இருந்துச்சு, ஆனா இந்த காலத்தை பொருத்தவில்லை. இன்றைக்கு ஓல குடிசைக்கு விதவிதமா பொறிச்சு கிரிச்சி நல்ல முறையில் ஆக்கி தின்றாங்க, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, ரிஸ்க்கு பஞ்சம் இல்லை. ஆனா நாங்க சொல்றோம், இந்த கால யாராவது மௌத்தாங்க குடும்பத்தில் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடன் என்ன தெரியுமா, நீங்க 5 நேரம் தொழுதுட்டு துவா செய்வோம், நீங்களோட குடும்பத்தை கூப்பிட்டு குர்ஆன் ஓதுங்கோ, உங்களோட குடும்ப பிள்ளைகளை கூட்டி யாசின் ஓதுங்கோ, நீ குடும்பம் தான் இல்லத்தை செய்யணும். அதே நேரத்தில் காலத்தின் தேவை எதுவோ அதற்கறி சதக்கா செய்வோம். இந்த கால சாப்பாடு கொடுக்க தேவையில்லை, மௌத்தானா என்ன செய்யணும், மதரசாவில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கிதாப் வாங்கி கொடுங்கோ, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு கோபி புஸ்தகத்தை வாங்கி கொடுங்கோ, ஒரு பள்ளியில குறப்பாடு இருந்தால் அதுக்கு பள்ளிக்கு ஒரு லைட்டை வாங்கி கொடுங்கோ. சமுதாய காலத்தின் தேவை எதுவா இருக்குதோ அந்த தேவை கரு பிரயோஜனமா செய்யும், அதைத்தான் நாங்க சொல்றோம். கஷ்டம் கொடுக்கிறது கூடாதுன்னு சொல்லல, சிறுக்கு விதத்தில் நாங்க சொல்லல, எதை சொல்றோம் என்றால் காலத்தின் தேவை எதுவோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதான் ஆக சிறந்த சதக்கா. ஆனா நபி அங்க சொன்னா கேட்டு வந்த சஹாபிக்கு சொன்னாங்க, தோழரே, உன் உம்மா அப்பட மௌத்துக்கு பிறகு நீ செய்ய வேண்டிய முதலாவது கடமை அவங்களுக்கு நீங்க பிழை கொடுக்க தேடுங்கோ, நல்ல மலை சேர்த்து வைங்கோ, வசிலத்து ரஹ்மிக்குமா, அவங்கள குடும்பங்களை சேர்ந்து வாழுங்கோ, குடும்பரவை சேர்ந்து வாழுங்கோ. இந்த உம்மாப்ப மௌத்தாயிட்டால் மையத்தை தூக்கினே சொல்ற பேச்சு என்ன தெரியுமா, தலைமரம் போய் போய்விட்டது, வான்கள் நமக்கு எதற்கு, கிளைகள் நமக்கு எதற்கு, இது ஜாகிரியத்துடைய பேச்சு, ஈமான் இல்லாத பேச்சு. உம்மாப்பட மௌத்துக்கு பிறகு நாங்க செய்ய வேண்டிய ஆகப்பெரிய உபகாரம் என்ன தெரியுமா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனோட குடும்பங்களோடு சேர்ந்து வாழ்றது, உம்மாப்பட நண்பர்கள் அணுகி நடக்கிறது, அவங்களை கண்ணியப்படுத்துறது, சகோதரத்துவத்தை பேர்ந்தது, இன்றைக்கு உமா மௌத்தான அடிச்சு கொள்றாங்க, சொத்துக்கு அடிச்சு கொள்றாங்க, பணத்துக்கு அடிச்சு கொள்றாங்க, சின்ன சின்ன புள்ள பிரச்சனைக்கு அடிச்சு கொள்றாங்க, குடும்ப உறவை பாய்ச்சி கொண்டு குடும்பத்தை துண்டித்துக் கொண்டு வாம்பொம்மனை பெறல, பள்ளிக்கு மேல பள்ளி கட்டினாலும் அது முதலாவது வானத்தை கூட தாண்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த மனிதன் குடும்பத்தை துண்டித்து வாங்குறானோ அவனுக்கு கெட்டமோ துண்டாகட்டும் என்ன சொல்லலாலே செல்லும். எவன வாழ்க்கையில சோதனை அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ அவனுக்கு அவன் குடும்ப உறவை துண்டித்து வாழட்டும் என்ன சொல்லலாலே செல்லும். ஆனா சகோதரிகளே தாய்மார்களே, எங்கட அமல்கள் அல்லாத்த ஏற்றுக்கொள்ள பண்றதுக்கு நாங்க குடும்பத்தை அணுகி நடக்கணும், குடும்பத்தை சேர்ந்து வாழணும், உம்மாப்பட குடும்பத்தை நண்பர்களை கண்ணியப்படுத்தணும், அவங்களை கௌரவப்படுத்தணும், அவங்கள கஷ்டவாளிகள் இருந்தால் அவங்களுக்கு உம்மாப்பட பேர்ல நாங்க சதக்கா செய்யணும், அவங்களுக்கு உதவணும். இதுதான் ஆகப்பெரி உபகாரமாக இருக்கிறது. அந்த வகையில இந்த உலகத்தை நாங்க உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவங்க பெற்றோர்கள், எங்களுக்கு உலகத்தை காட்டி தந்தவங்க பெற்றோர்கள், எங்களுக்கு வாழ்க்கையை தாரைச்சி தந்தவங்க பெற்றோர்கள். ஆனால தான் இஸ்லாம், அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் தந்த அமலோடு அடியாடு அமல்ல ஒன்றை இணைத்து சொல்றதா இருந்தால் பெற்றோருக்கு உபகாரம் செய்வதெல்லாம் இணைத்து சொல்லிருக்கிறார். ஆனால் சுருக்கம் அல்லாஹ் சொல்லித்தான், ஏந்த பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தம், ஏந்த கோபம் அல்லாஹுடைய அதால் பெற்றோருடைய கோபம். சகோதரர்களே தாய்மார்களே, ஆனால முறையான முறையில தாய் தந்தை மதிச்சு நடங்க, இதே போல தாய் தந்தைகளை எப்படி மதித்து நடக்கிறோமோ அதே போலத்தான் எங்கட கணவன் உம்மை வாப்பமார்கள் மாமா மாமிமார்கள் தாயுடைய அந்தஸ்துல வந்து அதிர்ஷ்ட வந்திருக்கிறது. பெற்றோர்கள் மூணு வகைப்படுகின்றார்கள், ஒன்று நன்மை பெற்றெடுத்த தாய் தந்தர்கள், இரண்டாவது கல்வி கற்றுத்தந்த ஆசிரிய ஆசிரியர்கள் ஆசான்கள் அதிர்ப்பார்கள், மூணாவது கல்யாணம் முடிச்சு போனோமே எங்கட கணவன் மனைவிட உம்மை வாப்பமார்கள், ஏ அவங்கள பிள்ளைங்களுக்கு வாழ்வதற்கு தந்திருக்கிறாங்க, சம்பாதிச்சு எங்களை பார்க்கிறாங்க, உம்மவாப்பா அனுமதிக்க பேசித்தான் எங்களுக்கு கணவனா கிடைச்சது, உம்மவாப்பா அனுமதிக்க பேசித்தான் எங்களுக்கு மனைவியா கிடைச்சது. ஆனால் அவங்களை அவமதிக்கிறதும் கூடாது, அவங்களையும் மதிக்கணும். அவங்களை அவமதிச்சு பெற்றோரை மட்டும் மதிச்சு நடந்தால் அவங்களும் அல்லாத சாபத்துக்குள்ளாகுவாங்க, அவங்களும் அல்லாத மதுவாக்குள்ளாகுவாங்க. ஆனால் சகோதரர்களே தாய்மார்களே, தாய் தந்தர்கள் மௌத்தானால் அவங்கள அந்தஸ்தில் அடுத்ததாக இருக்கிறவங்க யார் தெரியுமா? உம்மா வாப்பட சகோதரமார்கள். சாட்சி எங்கட பெரிய சாட்சி மச்சேனா, எங்கட பெரியம்மா, எங்கட சின்ன சாட்சி சின்னம்மா, சொல்றது ஊர்ல சின்னம்மா பெரியம்மா, எங்கட பெரியப்பா சிற்றப்பா பெரியப்பா, இவங்கள் எல்லாம் உம்மா வாப்பட அந்தஸ்தில் உள்ளவங்க, இவங்களை எல்லாம் மகிழ்ச்சி நடக்கணும், இவங்கள பொறுமதி நாங்கள் விளங்கணும். அருமையான தாய்மார்களே சகோதரர்களே, ஒரு அடியான் அடியானுக்கு செலுத்த வேண்டிய பொறுப்புகள்ல ஆக முக்கியமான பொறுப்பு தான் பெற்றோருக்கு நாம் உபகாரம் செய்யறது. பெற்றோரை மந்திச்சு மட்டும் நடந்து போதுமா? பெற்றோரை மட்டும் பராமரிச்சால் போதுமா? எங்கட தலையில சுமத்தப்பட்ட கடமைகள் ஏராளம் தாராளம், பெற்றோரை மதிக்கிற மாதிரி எங்கட பிள்ளைகளுக்கு செலுத்த வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கு, பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. எல்லாங்களுக்கு பிள்ளைகளை அமானியமா தந்திருக்கிறான், இந்த குழந்தைகளை நாங்கள் எங்கேயுமே வளர்க்கணும். சகோதரர்களே தாய்மார்களே, இன்றைக்கு அநேகமான பெற்றோர்கள் சந்தோஷப்படுறான், ஸ்போர்ட் மீட் வந்துட்டால், பரிசெலுத்து விழா வந்துட்டால், ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டால் பிள்ளைகள் நிகழ்ச்சி வச்சு பெருமை அடிக்கிறான். ஏந்த புள்ள இன்னைக்கு இங்கிலீஷ் ஸ்பீச்சில் நம்பர் ஒன், ஆங்கில பேச்சில் கெட்டிக்கார், கணிதத்தில் கெட்டிக்கார், கராத்தில் கெட்டிக்கார், ஹதீஸ் சொல்றதுல கெட்டிக்கார், ஓட்டத்தில் கெட்டிக்கார், இதை வச்சு இன்னைக்கு பெருமை பேசுறாங்க. கண்டிமானவர்களே கூடாதென்று சொல்லல, என்ன கலையில கெட்டிக்காரியாக இருந்தாலும் நாங்க யோசிக்கணும், உள்ளே சிந்திக்கணும், படிக்கிற பிரகாரம் அமல்ல இருக்குதா? ஏன்ன புள்ளைக்கு 30 சந்தர்ப்ப துவா பாடம், 40 ஹதீஸ்கள் பாடம், 50 புல்லா பாடம் சொல்றாங்க பெற்றோர்கள். பாடமாக்குறதில் கெட்டித்தனம், இந்த பாடமாக்குறத கொண்டு சுயமாக வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறானா?
தூங்கும் பொழுது துவா பாடமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் பிஸ்மிக்காமோத்து வாஹியா, தூங்கும் பொழுது சுயமாக ஓடுகின்றானா? தூங்கி எழும்பும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் இந்த துவாவை ஓடுகின்றானா? டொய்லெட் போகும்போது துவா ஓடுகின்றானா? காலையில குரான் எடுத்து ஓடுகின்றானா? சொன்ன ஹதீஸ் பிரகாரம் நடக்கின்றானா? கற்றதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய குழந்தையாக இருக்கிறது. இதுதான் உலகத்தாக பெரிய சாதனை, இதுதான் உலகத்தாக பெரிய வெற்றி. அப்ப எங்கட குழந்தைகள்கிட்ட இப்படியான தன்மைகள், கற்றதன் பிரகாரம் சுயமாக அமல் செய்யக்கூடிய ஒரு சூழல், ஒரு மாற்றம் உருவாகிறதுக்கு எங்கட குழந்தை வளர்ப்ப எங்கே ஆரம்பிக்கணும் தெரியுமா? ஆறு வயசான குறை அல்ல, ஏழு வயசான குறவல்ல, பத்து வயசான குறவல்ல, குழந்தை கருவறையில இருந்து குழந்தை வளர்ப்ப நாங்க ஆரம்பிக்கும். இப்ப கேட்பாங்க, குழந்தை வளர்ப்ப கருவறையில் எப்படி ஆரம்பிக்கிறது? இப்பதானே மூணு மாசம், இப்பதானே நாலு மாசம், எங்க குழந்தை உருவாயிக்கு? எங்களுக்கு தெரியா, விஞ்ஞானிகள் சொல்லுறாங்க, நீங்க சயின்டிஸ்ட் சொல்லுகிறது, எங்கட கருவறையில குழந்தை உருவாகி ஏழு வாரங்கள் கணிந்ததற்கு பிறகு, இந்திரியம் கருவறையில நின்று ஏழு வாரம் கணிந்ததற்கு பிறகு அல்லாஹ் குழந்தைக்கு மூணு விஷயங்களை படைக்கிறார். ஒன்று சிந்தனை, பார்வை, கேள்வி, சிந்தனை. இந்த மூணையும் அல்லாஹ் படைக்கிறார். இன்னைக்கு நாங்க மரக்கறி வெட்டி வெட்டி, அரிசி கழுவி கழுவி, மீன் கழுவி கழுவி, அடுத்த வீட்டை பத்தி நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்து பாத்திமா காசிம் நானோட பாஞ்சு வைத்தார். இன்றைக்கு நாங்கள் பலாய் கழுவுறோம், ஏன்னா அடுத்தவங்களை பத்தி புறம் பேசிக்கொண்டிருக்கிறோம். பக்கத்தில் சின்ன பிள்ளைனா விரட்டோம், போப்போம் பேசி விளையாடுங்க, பெரியாக்கள் பேச கொள்ளிக்கிற சரியில்லை. இதையெல்லாம் வயிற்றில் இருக்கிற குழந்தை அந்த சிசு கேட்டுக்கொண்டுதான் இருக்குது. அதே சயின்டிஸ்ட் சொல்கிறது, விஞ்ஞானம் சொல்கிறது, நாலு மாதம் ஆனதற்கு பிறகு குழந்தை கருத்து, நாலு மாதங்கள் சென்றதற்கு பிறகு அல்லாஹ் தாயுடைய சிந்தனைக்கும் குழந்தையுடைய சிந்தனைக்கும் ஒரு தொடர்பல்லா ஏற்படுத்துகிறார். அந்த நாலு மாதமானதற்கு பிறகு அந்த தாய் என்ன சிந்தனை தாக்கம் உள்ளவனாக இருப்பாரோ அதே சிந்தனை தாக்க முடியவனாகத்தான் அந்த குழந்தையும் இருப்பார். நாங்கள் அந்த நாலு மாதத்துக்கு பிறகு, ஏன்னா நாடகங்கள், நாட்டியங்கள், ஆடல் பாடக்கூடியவராக இருந்தால் குழந்தையும் என்னது, கமலாசனம் தான் பிறப்பான், ரஜினிகாந்தா தான் பிறப்பான், ஏன்னா இது மாதிரி தான் பிறப்பான். ஏன் அப்படித்தானே தாயும் இருந்தது? நாங்களும் குரான் ஓதி ஹதீஸ சிந்திச்சு நல்ல அமரோட திக்ரோடு இருந்தால் குழந்தையும் சாலிஹான குழந்தையா பிறப்பும். இந்த நாலு மாதம் ஆனதற்கு பிறகு தாயுடைய குழந்தையின் சிந்தனைக்கும் ஒரு தொடர்பல்லா ஏற்படுத்துகிறான். இந்த ஆராய்ச்சிய ஒரு கணித ஆசிரியர் பெண், லண்டன்ல கணித ஆசிரியர் பெண் ஆராய்ச்சி பண்ணா, இதை செக் பண்ணிடா, லண்டன்ல கணிதம் பாடம் நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர், மெக்ஸ் டீச்சர், அந்த டீச்சர் இந்த ஆய்வை செக் பண்ணி பார்த்தா, குழந்தை தரிச்சு நாலு மாதமானதற்கு பிறகு கணக்கு செய்ய ஆரம்பிச்சார். கழித்தல், கூட்டல், பின்னல், வகுத்தல், எல்லா கணிதங்களையும் செய்ய ஆரம்பிச்சார். குழந்தை பிறக்குது, நேசரி நோக்கி செல்கிறது, ஸ்கூலுக்கு ஆரம்ப கல்வியை தொடர்கிறது. நாலாம் வகுப்பானுடனே டீச்சர் கரும்பலையில கணிதத்தை ஆரம்பிச்சு கொடுக்கிறார். கூட்டல அதிலுள்ள எல்லா விளக்கத்தையும் குடிச்சுக்கொள்ளார். பெருக்களுடைய வாயில திறந்து கொடுக்கிறார், அதுல சிறிய பெரிய எல்லா கணக்கையும் குடிச்சுக்கொள்றார். இந்த கண்ட குழந்தை கணித விவேகத்தை கண்டு ஊர் ஆச்சரியப்பட்டது, பாடசாலை ஆச்சரியப்பட்டது, ஆசிரியர்கள் ஆச்சரியப்பட்டாங்க, எல்லா கணக்காளர்களும் அக்கௌண்ட்மார்களும், ஏன்னா கணக்காரர்கள் அங்கே சேர்ந்து ஒரு மேடை அடிச்சு இந்த குழந்தையுடைய கணிதத்தை ஆராய்ச்சி பண்ணினான். ஒவ்வொரு துண்டு துண்டா கொடுத்தாங்க, அஞ்சு நிமிஷத்து கணக்க ரெண்டு நிமிஷத்தை முடிக்கிறான், பதினஞ்சு நிமிஷத்தை கணக்க அஞ்சு நிமிஷத்தை முடிக்கிறான், அரை மணிச்சால கணக்க அஞ்சு நிமிஷத்தை முடிக்கிறான். கடைசா கேட்டாங்க, இந்த சின்ன பருவத்தில் குழந்தைக்கு கணிதத்தை விவேகம் உண்டாக காரணம் என்ன? அப்பதான் அந்த தாய் சொல்லிச்சு, நான் ஒரு புத்தகத்தை படித்தேன், அதுல இருந்துச்சு தாயுடைய கருவறையில குழந்தை தடிச்சு 4 மாதம் பூர்த்தி ஆகிறதோட தாயுடைய சிந்தனைக்கும் குழந்தைய சிந்தனைக்கும் ஒரு தொடர்பல்லா ஏற்படுத்துகிறார். ஒரு தாய் அந்த நேரத்தில என்ன செயற்பாடுள்ளவராக இருப்பாளோ அதே செயற்பாடுடையவனாக தானே குழந்தை பிறக்கும். நான் கணிதம் செய்ய ஆரம்பித்தேன், நான் அதை வெற்றி கண்டுட்டேன். இதே ஆராய்ச்சி இந்தியால ஒரு இஸ்லாமிய ஒரு பெண் ஆராய்ச்சி இதை செக் பண்ணினார். குழந்தை கரிச்சத்தில் இருந்து குர்ஆன் ஓத ஆரம்பிச்சார், குர்ஆனை மனப்பாடமாக ஆரம்பிச்சார், 19 ஜுஸ் வரைக்கும் மனப்பாடமாக்கினா அதோட குழந்தை பிறந்து மற்ற பாடமாக கிடைக்கல. குழந்தை பிறந்து 5 வயசு இந்த கூட எங்களை வீட்டில் முகர்றம் வந்தால் சின்ன பிள்ளைக்கு நான் குர்ஆன் ஆரம்பிச்சு கொடுக்குறோம், பலகிருதி கொடுக்குறோம். அந்த அந்த சம்பிரதாய கொள்கையின் அடிப்படையில் ஹதரத்தை கூப்பிட்டான் பிள்ளைக்கு குர்ஆன் ஆரம்பிச்சு கொடுக்க முகர்றத்தில் ஹதரத்தும் அல்ஹம்து சூரா ஓதி கொடுத்து கூப்பிட்டீங்க பகுதி பண்றதுக்கா கூப்பிட்டீங்க இந்த குழந்தைக்கு குர்ஆன் ஆரம்பிச்சு கொடுக்கணும் இது எப்பயோ பாடமாட்டிக்கிறேன். அப்ப அந்த தாய் சொல்லிச்சு, எனக்கு தெரியா, நான் இவர் வகுத்து இருக்கும் பொழுது நான் குர்ஆன் பாடமாக்குற பழக்கமே தீர்ந்துச்சு. அந்த பாடமாக்கினதுதான் அந்த குழந்தை அப்படியே உள்ளத்தை தரிச்சிருக்கு. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், குழந்தை வளர்ப்பென்று சொல்வது கருவறையிலிருந்து ஆரம்பிங்கோ. வைத்திருக்க குழந்தை பசுந்தாகணும் வெள்ளையாகணும் மாதவன் ஜூச கொடுக்கிறோம், எப்பல கொடுக்கிறோம், சாத்து பண்ணுகிறோம். ஆனால் குர்ஆன கொடுங்கோ, திக்ர கொடுக்கோ, இஸ்திக்பாரோட கலியுங்கோ, நல்ல விஷயங்களை சிந்திங்கோ. எங்கட குழந்தையும் பிறக்கிற குழந்தை நல்லத சிந்திக்கக்கூடிய குழந்தையாக மாறும். அந்த அமைப்புல சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே எங்கட குழந்தைகளை ரசாலிய போல, முஸ்லிதீன் அப்துல் காதிர் ஜீலானிய போல, ஹாஜாமுதிஸ்திய போல, ஷாபியா போல ஆகணும் என்றிருந்தால் குழந்தை வளர்ப்ப நீங்க கருவறைந்து ஆரம்பிங்கோ. இப்ப இருக்கிற குழந்தைகளுடைய செயற்பாடு நீங்க அவதானிங்கோ. ஏனென்றால் பயங்கரமான ஒரு காலத்தை நாங்க வந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவு பயங்கரமான விஷயம் என்றால், யகூதிகள் இன்றைக்கு வெப்சைட்ல பேஸ்புக்ல போடுறாங்க, ஒவ்வொரு காட்சியில் இருக்குது. இது ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்றாரு, எவ்வளவு பயங்கரமான காட்சிகள் என்று சொன்னால், 4 வயது பிள்ளைக்கு 8 வயது பிள்ளையுடைய இச்சை உணர்வை ஏற்படுத்தக்கூடிய காட்சி, 10 வயது பிள்ளைக்கு 16 வயசு பிள்ளையுடைய இச்சை உண்டாக்கக்கூடிய காட்சி, 20 வயது பிள்ளைக்கு 30 வயது ஒருவருடைய இச்சை உருவாக்கக்கூடிய காட்சி தான் இன்றைக்கு எல்லா வரைபடங்களையும் காணப்படுகிறது. அபலட்சமான முறையில், அதாவது கேவலமான காட்சிகளில் ஒளிபரப்பப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். தாய்மார்களே, ஹேன் போன வாக்கி கொடுக்கிறதல்ல, அதை விட நல்லம் பால்கணத்தை போய் தள்ளி விடுறது. இந்த கோலவல் ஏலவல் முடிச்சா அநேகமான பெற்றோர்கள் செய்ய தெரியுமா, கையில முதலாவது கிஃப்டா கொடுக்கிறது ஹேன் போனத்தான். அதுல எல்லாமே எல்லா ஜராலும் நீக்குது, பேஸ்புக்கா, இன்டர்நெட்டா, வாட்ஸ்அப்பா, எல்லாம் நீக்குது. எல்லாத்துக்கும் போய் போய் அந்த குழந்தை சிந்தனை அப்படியே மாறும். முந்தி நான் கேள்விப்பட்டோம், ஒரு ஒரு ஊடு கட்டக்கொள்ள இன்ஜினியர்ட சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு ரூமுக்கும் பெரிய ரூம் வைங்க, ஒவ்வொரு ரூமுக்கும் பெரிய ரூம் வைங்க, அதை வச்சுதான் கட்டுவாங்க. இப்ப இப்படி நடக்குது, சொல்ல கொள்ள சொல்றாங்க, எனக்கு 5 ரூம்ஸ் கட்டுங்க, 5 ரூமுக்கும் ஏன்னா இன்டர்நெட் இருக்கணும். கையில ஹேண்ட் போனும் வாங்கி கொடுத்திருக்குது. கேட்டான்னு சொல்லுதான், அதிக சொல்லிக்குதான் 60 வயது அடைஞ்சா வேறையா படுக்க போட சொல்லி, உண்மைதான். விருப்பவுட்டு வேறையாக்கு அதிக சொல்லிக்குதான், ஆனா வேறையாக்கினா பிரச்சனை இல்ல, கையில நரகத்தை கொடுத்து தான் படுக்க போடுறான். இனி உருப்படுவா, இனி குழந்தைகள் எங்களுக்கு வழிபடுவாங்களா? கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே, ஒன்றை ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ. இந்த அதாவது சொகுசான முறையில, ஆடம்பரமான முறையில எங்கட குழந்தை நாங்கள் வளர்க்க ஆரம்பித்தால் எங்கட கபருக்கு பதுவா செய்யக்கூடிய குழந்தைகளா மாறுவார். தெய்வர கொழும்புல தெய்வல மைதான 30 வருஷத்துக்கு முடிந்த ஒரு சம்பவம், ஏன்னா பாப்பத்து ரெண்டு புள்ள ஒத்தர் அமெரிக்காவை படிச்சு நான் படிக்கிறதுக்கு, மற்றவன் படிப்புல போறது அவரை கைவிட்டுட்டார். இவர் வாரம் போற ஜமாத்தோட தொழிற்பாகி பள்ளியோட தொழிற்பாகி ஒரு அமலாளியா மாறிட்டார். அஞ்சு நேரம் தொழுவுறோ நல்ல சூரத்தை வச்சு இவாதை தொழிக்கிறார். வாப்பா ஊட்ட வித்து காணிய வித்து கடை வித்து அமெரிக்காக்கு சல்லி அனுப்புறான் படிக்கிறதுக்கு. என்ஜோ கொண்டார், என்ஜோ பண்ணிட்டார். அந்த சல்லியால குடிச்சு மது வருந்தி கோல் வஸ்துக்களை பாவிச்சு எல்லாத்தையும் டாம்பிளாஸ் ஆக்கிட்டு இப்ப நாட்டுக்கு வரார். ரெண்டு மாசத்துல வாப்பா நோக்கு குடிச்சு குடிச்சு ஈரல் கரைஞ்சி வைத்து டொக்டர் செக் பண்றாரு. டொக்டர் சென்னார், உனக்கு ரெண்டு மாசம் தான் வாழையிலும். அவர் உனக்கு மௌத்து. தம்பியை பார்த்து ஆத்திரப்பட்டு வாப்பட கபருக்கு போய் கையை காட்டி காட்டி மதுவா செஞ்சார். கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே, அந்த நிலப்பாளர்கள் கூட கிட்டத்தில கூட ஒரு பெண், எங்களுக்கு வார செய்தியை நான் சொல்றேன். ஏன்னா கொழும்பு ஒரு பெண், சொத்து செல்ல முன்ன ஒரு பெண், மாப்பிள மௌத்து இதால் இருக்கிறா, மாப்பிளைக்கு மதுவா செய்யலாம். எனத்துக்கு சொத்துல குறைவு செய்யல, ஏன்னா பரம்பரைக்கு அனுபவிக்கல வெளியிட்டு பேசிக்காரு. சொத்துக்காக புலன் அடிச்சு கொள்றாங்க, தந்த சொத்து போதான் அடிச்சு கொள்றாங்க. குடும்பம் சின்ன பின்னம் இதே சந்தர்ப்பத்தில் தீன கொடுத்துட்டு போனால் அவருக்கு நாங்கள் துவா செய்வோமே. இப்ப எங்களுக்கு படாது. இப்ப நாங்க பார்க்கிற அஞ்சு பிள்ளைனா அஞ்சு வீடு கட்டோம், அஞ்சு காணி வாங்கணும், அஞ்சு கடை வாங்கணும், அஞ்சு காரு வாங்கணும், இதுதான் பிரச்சனைகளுக்கு. சொத்து செல்வத்தை வரக்கூட தாரம் கொண்டதுள்ள தாய்மார்களே சகோதரர்களே, அல்லாஹ் எப்படியும் கொடுப்பான். பிறக்க கொள்ள எனத்தை கொண்டோம், வெறும் கையோட வந்தோம், ஆனா போக்கொள்ள வெறும் கையோட போகப்படாது. பிறக்க கொள்ள அழுதவர்களா பிறந்தோம், போகும்பொழுது சிரித்த வண்ணம் சொர்க்கத்துக்கு நாம் போகணும். இதுதான் புத்திசாலிக்கான, இதுதான் உலகத்துடைய நோக்கம், வாழ்கின்ற நோக்கம். ஆனா தாய்மார்களே சகோதரர்களே, ஈமான் உள்ள குழந்தைகளாக மாற்றணும் என்றால் உங்களோட குழந்தை பருவத்தை நீங்க சிறு பிராயத்திலே ஆரம்பிங்கோ, அவன் நடவடிக்கைகள் ஆராய்ச்சி பண்ணுங்கோ, அவனோட விஷயத்தை பத்தி ஒரு அதிருப்த ஆசியத்தை நீங்க கேளுங்க. அப்படியான சந்தர்ப்பத்தில் தான் எங்களுக்கு துவாச்சியை குழந்தைகளாக மாற்ற முடியும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட குழந்தைகளாக எமது குழந்தைகளை ஆக்கிடுவானாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தை வாஃபி நஅமுஹு காஃபி மஸீதா. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. استغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه. ربنا فاغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا فانصرنا على القوم الكافرين. يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين. கிருப உள்ளவனே, அன்பாலனே, அருளாளனே, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ், நீ அன்பாளன் யா அல்லாஹ், நீ அருளாளன் யா அல்லாஹ், நீ இணைத்துறை அற்றவன் யா அல்லாஹ், வான பூமிக்கு சொந்தக்காரன் யா அல்லாஹ், அரிசிக்கும் குரிசிக்கும் சொந்தக்காரன் யா அல்லாஹ், எனக்கு சொந்தமாக இந்த உலகத்தை எந்தோன்றும் இல்லை யா அல்லாஹ், நாம் எந்தோன்றும் இல்லாதவர் பிறந்தவர்கள் யா அல்லாஹ், எந்தோன்றும் தெரியாமல் பிறந்தவர்கள் யா அல்லாஹ், பார்க்கின்ற பார்வையை தந்தவன் நீதான், கேள்வியை தந்தவன் நீதான், சக்தியை தந்தவன் நீதான், அனைத்து நீதான் தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ தந்த ஞாபகத்தை வச்சு உனக்கு எவ்வளவு மாறு செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், நாம் மாறு செய்தவர்கள் யா அல்லாஹ், இந்த பரிசுத்தமான பூமிய பாவத்தால நிரப்பி இருக்கிறோம் யா அல்லாஹ், எவட பாவத்தை தாங்க முடியாம ஒவ்வொரு நாளும் வானமும் பூமியும் கடலும் எங்களை அழிக்கிறதுக்கு உனக்கு அனுமதி கேட்கிறது யா அல்லாஹ், நீ எங்களை அருபெரும் கிருபையால பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ், திருந்தி வாழ்றதுக்கு நீ எங்களுக்கு சுனாமியை தந்தாய் யா அல்லாஹ், வெள்ள பிரளயத்தை தந்தாய் யா அல்லாஹ், சூறாவளியை தந்தாய் யா அல்லாஹ், எங்களை உள்ளங்கள் திருந்தல்ல யா அல்லாஹ், உன்ன பயமற்ற வரல யா அல்லாஹ், வீடு முன்னேறி விட்டது யா அல்லாஹ், நாடு முன்னேறி விட்டது யா அல்லாஹ், உலகம் முன்னேறி விட்டது யா அல்லாஹ், நாங்க இன்னும் தொழுகையில முன்னேறல யா அல்லாஹ், ஆண்ட முன்னேறல யா அல்லாஹ், நபியுடைய வாழ்க்கையில முன்னேறல யா அல்லாஹ், எங்களை வாழ்க்கையில திருத்தத்தை உண்டாக்குறதே, காவம் செஞ்சு செஞ்சு எங்களை உள்ளம் திருப்பிடித்திருக்கிறது யா அல்லாஹ், கபருடைய பயம் வரல யா அல்லாஹ், மௌத்தின சிந்தனை வரல யா அல்லாஹ், துனியா துனியா என்று அலைஞ்சு கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களோட வாழ்க்கையில திருத்தத்தை உண்டாக்குவாயாக, மாற்றத்தை உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களை தாழ்த்தினர் பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை பெற்றவங்க யா அல்லாஹ், எங்களை வளர்த்தவங்க யா அல்லாஹ், எங்களை ஆளாக்கியவங்க யா அல்லாஹ். ஒரு மனைவி இல்லை என்றால் வாங்க முடியும் யா அல்லாஹ், கணவன் இல்லை என்றால் வாங்க முடியும் யா அல்லாஹ், எங்களுக்கு தாய் ஒன்று தான் யா அல்லாஹ், தந்தை ஒன்று தான் யா அல்லாஹ். அவரை வாழ்க்கையை நீடிச்சு வச்சிருயா அல்லாஹ், அவரது உள்ளங்களை நோகடிச்சு மன்னிச்சிருயா அல்லாஹ், அவனை பதுவாக காணாக்கிடாத ரப்பே, சாபத்தை காணாக்கிடாத ரப்பே, திருந்தி வாழக்கூடிய மனோபக்குவத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த தாய் தந்திர்கள் எவ்வளவோ பேர்கள் கபருக்கு போயிட்டாங்க யா அல்லாஹ். பூச்சி புழுக்கள் நிறைந்த வீடு யா அல்லாஹ், தனிமையான வீடு யா அல்லாஹ், இருள் சூழ்ந்த வீடு யா அல்லாஹ். ஹயாத்தம் இருக்கின்ற பொழுது வேரில் ஒரு முழுக்கூட தைப்பதுங்களால் உள்ளம் தாழ்ந்ததில்லை யா அல்லாஹ், வருத்தப்படுவதங்கிற உள்ளங்கள் அமைதி பெறுவதில்லை யா அல்லாஹ். தனிமையான வீட்டுக்கு போயிட்டாங்க யா அல்லாஹ், மன்னரைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். நீ அவனை குற்ற பிடிச்சிடாத ரப்பே, நீ தண்டிச்சிடாத ரப்பே. அவன் இல்லை என்றால் நாங்கள் இதற்கு இருந்திருக்க மாட்டோம் யா அல்லாஹ். எங்களுக்கு வாழ்க்கையை முறை கற்றுத் தந்தவன் யா அல்லாஹ், எங்களை ஆளாக்கிய வகை யா அல்லாஹ். ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது ஏசினோம் திட்டினோம் யா அல்லாஹ், அவரை கோபித்து வாழ்ந்தோம் யா அல்லாஹ், துன்புறுத்தி வாழ்ந்தோம் யா அல்லாஹ், அவன கண்கள் கண்கலங்கி இருக்கும் யாருந்தா, உள்ளங்கள் நோர்ந்திருக்கும் யாருந்தா. இப்படிப்பட்டவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செஞ்சாங்க யா அல்லாஹ், நபி அவர்கள் நாமி சொன்னாங்க யா அல்லாஹ், அந்த பதுவா காணாக்கினார். அந்த சாபத்துக்கு உற்பத்தாக்கினார் அப்பே, மன்னிப்பு கேட்க ஹயாத்தோடு இல்லை யாருந்தா, எங்களை விட்டு போயிட்டாங்க யா அல்லாஹ். இன்னைக்கு மனைவியால பிரச்சனை யா அல்லாஹ், பெண்பனால பிரச்சனை யா அல்லாஹ், பொருளாதாரத்தால பிரச்சனை யா அல்லாஹ், வாய்விட்டு சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கிறது யா அல்லாஹ். எங்களை தாஜ ஹயாத்தோடு இருந்தா எங்களுக்கு கடா, எங்களுக்கு ஆறுதல் சொல்லி இருப்பாங்க யா அல்லாஹ், எங்களுக்கு துஆ செய்து இருப்பாங்க யா அல்லாஹ். வச்சோம் இல்லாமல் அவட பொறுமதி அவனுக்கு அபேசி திட்டி சொல்லியா, எங்களை பிள்ளைகளை கொண்டு குட்ட பிடிச்சிடாதையா, எங்களை தண்டிச்சிடாதையா, எங்களை சோதிச்சிடாதையா, இவ்வளவு பணியா அவ்வளவு குறைவுள்ள மக்களா, எந்த உணவுகளால தாக்கலையா, குறுகிய வாழ்நாள் கொடுக்கப்பட்டவர்களா, எல்லாத்தையும் படையினா, திருத்தி வாழ சுனாமியை தட்டையா, எவ்வளவு பிள்ளை அழைச்சிட்டாரையா, தாய்த்து தெளிச்சிட்டாங்க பிறகு அப்படியான சோதனை பரிசோதிச்சிடாதே ரப்பே, கஷ்டங்களை தந்திடாதே ரப்பே, எங்களை வாழ்க்கையில் சீராக்கியா இருந்தா, ஈமானவரோடு மரணிக்க தொப்பிச்சரியா இருந்தா, இந்த மேலான முயற்சி நீ பொருந்திக்கொய்யா இருந்தா. யாரெல்லாம் இந்த ஏற்பாடுக்கு காரணகர்த்தாக்கள் இருக்கிறாங்களோ அவன வாழ்க்கையில பறக்க செஞ்சிரியா இருந்தா, நீண்ட வாழ்நாள கொடுத்துடியா இருந்தா, அவன சேவைகளை கபூர் செய்து கொய்யா இருந்தா, பூரா உலகத்துக்கும் தீன் பரவுவதற்கு இந்த முயற்சியை காரணமாக்கிறியா இருந்தா, தீனுடைய ஒவ்வொரு வீடுகளை வீச தோப்பிச்சிருந்திரியா இருந்தா, குரான்கள் வீச தோப்பிச்சிருந்திரியா இருந்தா, நூத்துக்கு நூறு தொடக்கூடிய மக்கள் உருவாக்கியா இருந்தா, தாய்களை உருவாக்கியா இருந்தா, எங்கெல்லாம் மக்கள் அலைந்து திரிந்து பாடுபடுறாங்களோ யாருந்தா, அந்த மேலான முயற்சி நீ கபூர் செய்து கொய்யா இருந்தா, அந்த முயற்சியை கொண்டு பாத்திரம் இல்லாமாக்கிறியா இருந்தா, பாவங்களை இல்லாமாக்கிறியா இருந்தா, அமர்ச்சியக்கூடிய மக்கள் உருவாக்கியா இருந்தா, எவரை உடைமைகள் உரிமைகள் அனைத்தையும் பாதுகாத்திரியா இருந்தா, கண்ணியமாக வாழ தோப்பிச்சிருந்திரியா இருந்தா, எமது வாக்களை ஏற்றுக்கொய்யா இருந்தா, எதையெல்லாம் கேட்க தவறு விட்டோம் கேட்டதா கபூர் செய்து கொய்யா இருந்தா, சந்தம்தான் காதா சந்தம்தான் சிந்தா முடிவு வாலி விஜயமாயில் அலமதுல்லாஹ்.